Vedanta Karpura Chami Karakaran.
This conference will now be recorded.
Ramanujarya Maryanam Sudamani Maharnisham. Swami Imbirumanarale Anugrahikkappetta Moonru Gadhyangal. Sharanagadi Gadhyam, Sriranga Gadhyam, Srivaikuntha Gadhyam. என்று மூன்று கத்தியங்கள். அதிலே முதல் கத்தியம், அந்த கத்தியத்தை அனுபவிக்க தொடங்கினோம். சரணாகதி கத்தியத்திலே கீழே 18 சூர்ணைகள் அனுபவித்து முடித்திருக்கிறோம். இனி 19வது சூர்ணை சென்ற காலக்ஷேபத்திலே அனுபவிக்க தொடங்கினோம். இந்த 19வது சூர்ணை வருமாறு, அதாவது ஆத்யாத் ஏவம் பூதோசி, ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்விக துக்கவிந்தகந்தரஹிதாத்வம் துவயம் அர்த்தானுசந்தாரேன சஹ சதைவம் வக்தாம் யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்பது எம்பெருமாள் எம்பெருமானாரை பார்த்து சொல்லும் வார்த்தை இது. நீர் இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இனிமேல் வாசம் பண்ணும், அலைந்ததெல்லாம் போரும். எத்தனை இடத்திற்கு அலைந்தீர்? ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தார்க்ஷாத்ரி, சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமஞ்ச, பதரி, நாராயணம், நைமிஷம், ஸ்ரீமத் துவாரபதி, பிரயாக, மதுரா, அயோத்யா, கயா, புஷ்கரம், சாலக்ராம, கிரிம், நிஷேவ்ய, ரமதே, ராமானுஜோயம், முனிகி என்கிற ஸ்லோகத்தின்படி வடநாட்டில் உள்ள திவ்ய தேசங்கள் எல்லாவற்றிலேயும் எம்பெருமானாருடைய திருவடி சுவடு படாத இடமே கிடையாது. அப்படி எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சென்று அலைந்து அவ்விடத்திலே எல்லாம் நம்முடைய மதமான விசிஷ்டாத்வைத்த மதம், அந்த மதத்தை நீர் நன்றாக ஸ்தாபனம் பண்ணினீர். இனி வயதாகிவிட்டபடியினால் அலைய வேண்டிய அவசியமில்லை, இவ்விடத்திலேயே இருக்கும் என்று தெரிவிக்கிறான். அப்படி தெரிவிக்கக்கூடிய காலத்தில், இந்த சரீரத்தோடு இருக்கும் காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்படுமே, அந்த கஷ்டங்களை எப்படி பொறுத்து கொள்வது? அதற்கு மேலே பொழுது போகுவது, எதனாலே பொழுதை கழிப்பது, அதற்கு மேலே எந்த இடத்திலே வசிப்பது என்று மூன்று விதமான சந்தேகங்கள் சுவாமி எம்பெருமானாருக்கு ஏற்பட்டதாகவும், அந்த சந்தேகத்தை உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்று எம்பெருமான் எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் ஏற்படக்கூடிய எண்ணங்களை அறிபவன் ஆகையினாலே எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திலே ஏற்பட்ட இந்த மூன்று விதமான சந்தேகங்களை அறிந்து கொண்டு எம்பெருமானார் பிரஷ்ன ரூபமாக, அதாவது கேள்வி வடிவாக கேள்வி கேட்காமல் போனாலும் கூட அதை எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியதுதான் ஏவம் பூதோசி என்று தொடங்கக்கூடிய 19வது சூர்ணை. நஜோருனை அனுபவிக்க ஆரம்பித்தோம். அதற்கு அவதாரிகிடக்கூடிய பெரியவாச்சியானுடைய அவதாரிகையும் சிறிது தெரிவித்து கீழே அனுபவித்திருக்கிறோம். அதை வாசித்து அதற்கு மேலே தயம் அர்த்தானுசந்தானீன சஹா சதைவம் வக்தா யாவச் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்க சுகமாஸ்வாம். தயத்தை அர்த்தத்தோடு கூட அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அத்ரைவா இவ்விடத்திலேயே ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டிடும் என்று தெரிவிக்கிறார். அந்த ஆத்தியாத்மிகம் ஆதிபௌத்திகம், அதாவது சரீரத்தினாலே ஏற்படக்கூடிய நோய் முதலான கஷ்டங்கள், ஆதி தெய் பௌத்திகம் பூதங்களாலே, பூதங்கள், எலி, அதே போல விஷஜந்துக்கள், இவைகளாலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள், ஆதி தெய்வீகம் தெய்வத்தினாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இடி, மின்னல், மழை, பூகம்பம், சுனாமி முதலியவைகளெல்லாம் இவைகளுக்கெல்லாம் ஆதி தெய்வீகம் என்று பெயர். இந்த மூன்று நாளே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உம்மை துன்புறுத்தாமல் இருக்கும். அப்படி துன்புறுத்தாமல் இருக்கிறபடினாலே நீர் எப்பொழுது பார்த்தாலும் துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இனிமேல் வாசம் பண்ண வேண்டியது. ஆக மூன்று கேள்விகளுக்கும் சமாதானம் அளிக்கிறான். உமக்கு இந்த லோகத்திலே இருக்கும் நாள், என்னை ஆசிரியத்த பிற்பாடு இருக்கும் நாள் உமக்கு சிரமம் ஏற்படாது. சரீரத்தினாலேயோ பூதங்களாலேயோ அல்லது தேவதைகளாலேயோ உமக்கு சிரமம் ஏற்படாது. அதற்கு மேலே நீர் எப்பொழுது பார்த்தாலும் பொழுதை கழிப்பது துவயத்தினுடைய அர்த்தத்தை கொண்டு வசிக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம் என்று காட்டுகிறான் இந்த சூரணையிலே. அது முக்கியமான விஷயம். இது எம்பெருமானாருக்கு மட்டுமல்ல, எம்பெருமானாரை பற்றினவர்கள், எம்பெருமானார் அடியார்கள், நம் அனைவருக்குமே இது பொருந்தும். அதையினாலே இதை நாம் நன்றாக அறிந்து கொண்டு எம்பெருமானாருடைய பாதச்சாயையிலே ஒதுங்குவோமேயானால் நமக்கும் இந்த மூன்று சிரமங்கள் அவ்வளவு சிரமமாக தோன்றவே தோன்றாது. அதற்கு மேலே துவயத்தை எப்பொழுதும் அர்த்தத்தோடு நாமும் அனுபவித்துக் கொண்டிருப்போம், ஸ்ரீரங்கத்திலே வாசம் பண்ணுவோம் என்று நாம் கண்டுகொள்ளலாம். அதை விவரிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை மேலே தம்முடைய வியாக்கியானத்திலே. அதை இனி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை கொண்டு நாம் அனுபவிக்க தொடங்கலாம்.
தாபத்ரயாதிகளுக்கு அடியான இச்சரீர சம்பந்தம் கிடந்தது.
தாபத்ரயம், மூன்று தாபங்கள். தாபங்கள் என்றால் கஷ்டங்கள். இந்த மூன்று கட்டங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது சரீரம் தானே. சரீரத்தை பெற்ற பிற்பாடு தானே இந்த மூன்று கட்டங்களும் ஏற்படுகின்ற, உலகத்தில் பிறந்த பிற்பாடு தான் ஏற்படுகிறது. ஆ சரீரம் இன்னும் போகவில்லையே, ஆகையினாலே தாபத்ரயத்தினாலே, அதாவது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய இந்த தாபங்கள், இந்த மூன்று தாபங்களாலே வரக்கூடிய கட்டம் எப்படி போகும், இந்த சரீரம் இருக்கிறது என்று எம்பெருமானாருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது.
இதுக்கு அவசான காலம் அறிகிறேன்.
அப்படிப்பட்ட இந்த சரீரம், சரீரம் தானே காரணம். சரீரத்துக்கு அவசான காலம், முடிவு காலம், எப்பொழுது சரீரம் கீழே விழும், எப்பொழுது இந்த சரீரம் இந்த ஆத்மாவை விட்டு பிரிந்து கீழே விழுந்துவிடும், மரணம் ஏற்படும், அந்த காலம் எனக்கு தெரியவில்லை.
இங்கிருக்கும் நாளைக்கு காலக்ஷேபம் பண்ணும் விறகு அறிகிறேன்.
இங்கிருக்கும் நாளைக்கு, இந்த லோகத்திலே இருக்கிறோம், பெருமான ஆசிரியத்து விற்பாடு இந்த லோகத்திலே இருக்கிறோம். அப்படி இருக்கும் காலத்துல காலக்ஷேபம், காலத்தை போக்குவது. காலக்ஷேபம் என்றால் என்ன அர்த்தம்? பொழுதை போக்குவது. பொழுது எப்படியும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ நாமும் காலக்ஷேபம் பண்றோம். என்ன காலக்ஷேபம் நடக்கிறதுன்னு கேட்டா கத்தியத்திரைய காலக்ஷேபம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? கத்தியத்திரயத்தை கொண்டு நாம் காலத்தை போக்குகிறோம்னு அர்த்தம். இது நம்முடைய சம்பிரதாயத்திலேயே உயர்ந்த சொல்லாக கொண்டார்கள். காலக்ஷேபம், காலத்தை போக்குவது. இங்கிருக்கும் நாளிலே காலத்தை எப்படி போக்குவது, எதை சொல்லி போக்குவது? கருகலந்த நேமியான், கைகலந்த வாழியான், பருகலந்த வல்வையித்தான், பாம்பனையான், சிறுகலந்த சொல் நினைந்து போக்காரேல் குழுவினை நாள் துயரை எண்ணினைந்து போக்குவரிப்போதுன்னு ஆழ்வார் கேட்கிறார். இதை பற்றியெல்லாம் கீழே சென்ற காலக்ஷேபத்திலேயே விவரணம் காட்டியிருக்கிறேன். அதை கொண்டு பொழுதை போக்குவது, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லித்தான் பொழுதை போக்க வேண்டும் என்பது ஆழ்வாருடைய சித்தாந்தம். அதனால எதை கொண்டு பொழுதை போக்குவதுன்னு எம்பெருமானார் கேட்கிறார். அடுத்தபடியாக
வஸ்தவ்ய பூமி ஏது என்று அறிகிறேன்.
வசிக்கும் இடம், வஸ்தவ்ய பூமி, எந்த இடத்திலே வசிப்பது என்று எனக்கு தெரியலை என்பதாக எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திலே மூன்று சந்தேகங்கள் நடையாடின. அதை அறிந்து கொண்ட நம்பெருமாள் அதற்கு பதில் அருளி செய்கிறார். இவ்விடத்திலே
இப்படி இருக்க எல்லாம் குறைவற்றேனாக அருளி செய்யும்படி உபச்சந்தனமாய் இராளின்றது என்ன?
ஆமா, இவருடைய அபிப்பிராயம் என்ன? எல்லாம் குறைவற்றோமா? ஏவம் பூதோசி, இப்படிப்பட்டவராக நீர் ஆகிவிட்டீர், ஆகி இருக்கிறீர் என்று அதற்கு அர்த்தம். ஒரு குறைவும் கிடையாதுன்னா எப்படி குறைவு இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாம் அப்படித்தானே இருக்கு, இன்னும் இருக்கிறது. தாபத்ரயங்கள் இருக்கு, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சரீரம் இருக்கு. சரீரம் எப்ப கிழவிட போறதுன்னு தெரியல, பொழுதை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியல, எந்த இடத்துல வாசம் பண்றதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று எம்பெருமானே, நம்பெருமாளைய தேவரையர் சொல்லுவது கேவலம் எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக, சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக சொல்லக்கூடிய சொல் போல இருக்கிறது தான் உபச்சந்தம் என்று பெயர். சந்தோஷமா சொல்றது, சந்தோஷமா இருக்கட்டுன்றதுக்காக சொல்றது. டாக்டர் சொல்றார் இன்னும் கொஞ்ச காலத்துல இவனுக்கு பிராணம் போக போறதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட டாக்டர் சொல்றாரு அந்த காலத்துல ஒன்றும் கவலைப்படாதையும், நாளைக்கு உங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிவிடுவேன், வீட்டில் போய் சந்தோஷமாக எல்லோருடனும் கூடி கடித்திருக்க போகிறேன்னு தெரிவிக்கிறார். இது உபச்சந்தம்னு பேர். இதை சொல்லி வைப்போம், இதனாலே சந்தோஷப்படட்டும். ஒருவேளை இந்த சந்தோஷத்தினாலே இவன் இன்னும் சில காலம் இருந்தாலும் இருக்கலாம் என்பது அந்த வைத்தியருடைய அபிப்பிராயமாக இருக்கலாம். அதுக்குதான் உபச்சந்தம்னு பேர். சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக சொல்லக்கூடிய வார்த்தை, மகிழ்ச்சிகரமான வார்த்தை, அவ்வளவுதானே ஒழிய உண்மை அதுவல்ல. இருக்கும் காலத்துல கட்டம் இல்லாமல் இருக்குமா? எப்படி பொழுதை கழிக்கிறது? சரீரம் இருக்க, சரீரம் கீழே விழுந்தா தானே இந்த கட்டங்கள் போகும். சரீரம் எப்பொழுது தொலையப் போகிறது? எந்த இடத்துல வசிக்கிறது? எதை சொல்லிட்டு பொழுதை கழிக்கிறது? இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் பொழுதோ எனக்கு எல்லாம் நான் பெற்று விட்டதாக தேவரீர் தெரிவிக்கிறதே. இதை கேவலம் நான் சந்தோஷமா இருக்கட்டுன்றதுக்காக சொல்ற வார்த்தை போல இருக்க, உண்மையான வார்த்தை இல்லை போலே இருக்கிறதே என்று எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில சில சந்தேகங்கள் நடையாட அதற்கு நம்பெருமாள் பதிலளிப்பதாக அமைந்திருப்பதுதான் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக துக்க விக்கிரகந்தரஹிதஸ்தம் ஸ்வயம் அர்த்தானுசந்தானேன சா சதைவம் வக்தா யாவச் சரீர பாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று எம்பெருமான் தம்முடைய திருவாய் மலர்ந்து அருளின வார்த்தை என்கிறார் இவ்விடத்திலே.
இதுவோ நீர் சொல்லிற்று இவ்வளவே அன்றிக்கே இன்னமும் இது செய்யும்படி கேளீர் என்று பெரிய பெருமாள் அருளி செய்கிறார் ஆத்தியாத்மிக இத்தியாதி.
ஆமா, இன்னும் சரி, இது மாத்திரம் இல்ல, நமக்கு இப்படி எல்லாம் போய் சௌக்கியமாக இருப்பேன் நான் சொன்னேன், ஏவம் பூத்தோசின்னு சொன்னேன், அது மாத்திரம் இல்லை, இன்னும் பல பல நன்மைகள் உண்டாக போகிறது, அதையும் சொல்கிறேன் கேளும் என்று மேலே தெரிவிக்கிறார் என்பதுதான் இதற்கு அழகான அவதாரிக்கையாக நாம் கண்டோம், அனுபவித்தோம். அதில் செல்லிண்டு வரார், ஸ்வயம் அர்த்த அனுசந்தானேனு சகா, ஸ்வயத்தை அர்த்தத்தோட நீர் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பீர் தொம்னர். ஏவம் பூத்தோசி ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக விக்னகந்தரஹிதஸ்துவம் தொம்னு சொன்னார். நீர் எப்படிப்பட்டவரா இருக்கிறேன்? எம்பெருமானால் சொல்லும் பொழுது, நாட்டாரோடு இயல்வொழிந்து நாரணனை நன்னினம், நீர் அப்படிப்பட்டவராக இருக்கிறேன். கீழே அந்த தினமே தெரிவித்தேன், நாட்டாரோடு இயல்வு, லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு இயல்பு சம்பந்தம் அற்றவராக நீர் இருக்கிறீர். அவர்கள் நடுவிலே இருந்தாலும் கூட தாமரை இலையிலே தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதே போல ஒட்டற்று பற்றற்று நீர் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு தாபத்திரயத்தினாலே கட்டம் ஏற்படுமோ? ஏற்படவே ஏற்படாது. தாபத்திரயத்தாலே கட்டம் எப்படி ஏற்படாமல் இருக்கும்? இந்த லோகத்தில் இருக்கிறவரை ஏற்பட்டுத்தானே தீரும். பிரபன்னாதிகாரிக்கு எக்ஸம்ஷன் உண்டா? சுனாமி வந்தாலும், பூகம்பம் வந்தாலும், இடி வந்தாலும், மின்னல் வந்தாலும், சரீரத்தில் நோய் வராமல் இருக்கிறதா? அது வந்தாலும். அதே போல பல விஷஜந்துக்களாலே அவனுக்கு சிரமம் ஏற்படுவது என்பதும் காண கிடைக்கிறது. அதெல்லாம் எப்படி போச்சு? இருக்கிற பொழுது போயிடுத்து போயிடுத்துன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி என்று கேட்டால், அதுக்குத்தான் திருஷ்டாந்தம் கேட்டினார், அபிஷேக பட்டினி போலே. இன்னும் சீக்கிரமா நமக்கு பரமத்துக்கு போக போறோம், அதனாலதான் கர்மம் கழிஞ்சுட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, நாம் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் கூறுக போயிருது, நெருங்கிட்டே வருது. இந்த சிரமம் எல்லாம் அனுபவிக்கிறோம், அனுபவிச்சு முடிச்ச உடனே எம்பெருமான் அழைத்து கொள்ள போகிறான். கர்மம் கழிக்கிறது, அதற்கு மேலே இந்த எம்பெருமான் நம்மை கூவிக்கொள்ளும் காலம் குறுகிக்கொண்டே வருகிறது. அதனால இந்த சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அது சிரமமாக தோற்றுவதில்லை, அது அபிஷேக பட்டினி போலேன்னு திருஷ்டாந்தம் கேட்டினார். மறுநாள் அபிஷேகம், பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. முதல் நாள் பூராவும் பட்டினி கிடைக்கிறான் இந்த ராஜகுமாரன். இந்த பட்டினி அவனுக்கு சந்தோஷத்தை விளைவிக்கிறதே ஒழிய இந்த ஃபாஸ்டிங் அவனுக்கு ஒரு விதமான துக்கத்தை விளைவிப்பதே இல்லை. காரணம், மேலே வரக்கூடிய அந்த நன்மை, மேலே வரக்கூடிய சமிர்தி, அதை நினைத்து பார்க்கிறான். நாளைய தினம் அரியாசனத்திலே அமரப்போகிறோம், விசேஷமாக நமக்கு பட்டம் சூட்டு விழா நடக்கப் போகிறது, முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது, பல தேசத்து ராஜாக்கள் வந்து நம் பாதத்திலே பணியப் போகிறார்கள், எல்லோரும் கொண்டாடப் போகிறார்கள், நாட்டின் ரட்சணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று இதையெல்லாம் நினைத்தவாறே அவனுக்கு தான் படக்கூடிய சிரமமானது சிரமமாக தோற்றுவதில்லை. அதே போலத்தான் இவ்விடத்திலேயும் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்விகம் என்று சொல்லக்கூடிய தாபத்திரயங்கள் ஏற்பட்டாலும் கூட எம்பெருமானை ஆசிரியத்தவனுக்கு ஒரு காலத்திலேயும் அது துக்கமாக தோற்றுவதில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி நினைக்கிறான் அதை? ஸ்ரீவஜன புவனத்தில் அற்புதமாக தெரிவிக்கிறார், கர்மபலம் என்றாதல் கிருபாபலம் என்றாதல் பிறக்கும் பிரீத்தியம். ஒருவனுடைய தினச்சரியை சொல்றார் ஸ்ரீவைத்தவன், எம்பெருமானை ஆசிரியத்தவனுடைய தினச்சரியை, அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று காட்டி கொடுக்கிறார் பிள்ளலோக்காச்சாரர் ஒரு பெரிய சூர்ணை. அந்த சூர்ணையில சொல்றார், கர்மபலம் பிரபன்னாதிகாரி எம்பெருமான ஆசிரியத்த விற்பாடு கஷ்டப்படாமலா இருக்கான், ஆச்சாரியனை போய் ஆசிரியனம் பண்ணுகிறோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிறான், மந்திரோபதேசம் எல்லாம் பண்ணுகிறான், பண்ணின விற்பாடு வாடகை சிரமம் வராமல் இருக்கா, தாபத்திரயங்கள் வராமல் இருக்கா? வந்துட்டு தான் இருக்கு, அது போகவில்லை. அந்த காலத்தில் இந்த தாபத்திரயங்கள் வரும்பொழுது நாம் எம்பெருமான ஆசிரியத்த விற்பாடும் இப்படி கஷ்டப்படுறோமே, என்று அவன் நினைக்க கூடாது ஒரு காலத்திலேயும். அதை எப்படி நினைக்க வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை காட்டுகிறார். கர்ம பலம், நாம் பண்ணின கர்மா போயிட்டு இருக்கு என்ன தொலைகிறது. இந்த கர்மத்தை முடித்து முடித்து விட போகிறான் எம்பெருமான். இந்த ஜென்மத்துடன் நமக்கு முடிவு ஏற்பட போகிறது. இந்த கர்மம் குறைந்து கொண்டே வருகிறது, அனுபவித்துக் கொண்டே ஒரு இவருடைய நாளே கர்மம் க்ஷயித்து வருகிறது. அல்லது கிருபை, கர்ம பலத்தை அனுபவிக்கிறோன்னு இவன் நினைக்கணும். அல்லது கிருபா பலம், எம்பெருமான் பரம கிருபை பண்ணுகிறான். இப்படி இப்படிப்பட்ட கட்டங்களை எல்லாம் அவன் கொடுத்தால்தான் நமக்கு வாழ்க்கையிலே வெறுப்பு ஏற்படும். வெறுப்பு ஏற்பட்டு இருள் தருமா ஞானத்துள் இனிப்பிறவி ஆண் வேண்டே, உன்னை எப்பொழுது என்னால் யான் உன்னை எங்கு வந்து அணுகிற்பனை, எங்கு வருவேன், எங்கு உன்னை வந்து சேவிப்பேன், எப்பொழுது நான் உன்னை பெறுவேன், கண்ணாலே காணுவேன் என்று ஆசை அதிகமாக ஏற்படும். கட்டம் ஏற்பட ஏற்படத்தான் நமக்கு எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக ஏற்படும். இந்த கட்டத்துக்கு முடிவு அவனை அடைந்தால்தான். ஆகையினாலே அவனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு இவனுக்கு வளர வேணும். அதனால கிருபை பண்ணுகிறான். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய கட்டங்கள்லாம் எம்பெருமான் பண்ணக்கூடிய கிருபை. அவன் நம்ம சௌக்கியமாக வச்சுருந்தானே நமக்கு என்ன தோணும்னா இப்படியே இருக்கலாம்னு தோணும், அல்லது இன்னொரு ஜென்மம் வேண்டும் என்று தோன்றும். அதை கழிக்கிறான் எம்பெருமான். இந்த கஷ்டங்களை எல்லாம் போக்காமல் இந்த கஷ்டங்களை இவனுக்கு ஏற்படும்படியாக செய்து இவனுடைய கர்மம், எந்த கர்மத்தினாலே இந்த பிறவி ஏற்பட்டதோ அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கும்படியாக செய்து இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலே அவன் பரமஹம்சத்திற்கு அழைத்து செல்ல போகிறான். இந்த எண்ணத்தோட இருக்க வேண்டும். அதனாலே இவன் பண்ணக்கூடிய பெரிய கிருபை தானே. அது இல்லாமல் போனால் நமக்கு என்ன ஏற்படும், சம்சாரத்திலே பற்று போகவே போகாது. இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூட, எத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இந்த கஷ்டங்களை போக்கிக் கொண்டு இவ்விடத்திலேயே இருந்து இன்னும் அனுபவத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆசைதான் அதிகமாக இருக்கிறதே ஒழிய வேண்டான்னு சொல்றவா யாராவது இருக்காளா, எப்படியாவது சரி பண்ணணும்னு இந்த சரீரத்தை சௌக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறதே ஒழிய ஒரு காலத்திலேயும் அவனை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் உதிப்பதே கிடையாது. அது உதிப்பதற்காகத்தான் எம்பெருமான் இந்த கஷ்டங்களை போக்காமல் இருக்கிறான் என்று இவன் நினைத்து, இது பரம கிருபாலு, அவனுடைய கிருபை இறக்கத்தினாலே அவன் செய்யும் காரியம். ஆக தன்னுடைய கர்மபலத்தை அனுபவிக்கிறான். கர்மபலம் ஆனவாறே பரமபதம் கிடைக்கப் போகிறது, அல்லது எம்பெருமானுடைய கிருபையின் பலமாக இது கிடைக்கிறான் அவன் கிருபை. அதனாலே நாம் இதை கட்டத்தை அனுபவித்து நமக்கு வாழ்க்கையிலே வெறுப்பை ஏற்படுத்துகிறான் எம்பெருமான் என்று நினைக்க வேண்டும் காட்டியிருக்கார். அப்படிப்பட்டவர் சுவாமி எம்பெருமானார். ஆகையினாலே அப்படிப்பட்டவர் இந்த மூன்று தாபத்தினாலும் ஏற்படக்கூடிய கட்டங்களை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், நீர் மதிக்க மாட்டீர் என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்துல நீர் நாட்டாரோடு இயல்பொழிந்து நாரணனை நன்னினவர் ஆகையினாலே என்கிறார் ஆழ்வாருடைய பாசுரம். பட்டாத்தா நடி வணங்கி மகஞால பிறப்பருப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவனெம்பெருமானை பாட்டாய பல பாடி பழவினைகள் பற்றறுத்து நாட்டாரோடு இயல் ஒழிந்து நாரணனை நன்னினமேன். அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கென்னு திருவாட்டாறு என்கிற திவ்யதேசம், மலையாள திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதுல சொல்றார், இரண்டாவது பாசுரத்துல சொல்றார், நாட்டாரோடு இயல் ஒழிந்தோம், நாட்டிலே இருக்கிறவர்களோட சம்பந்தத்தை விட பெற்றோம், விட்டோம் அவர்களை, நாரணனை நண்ணினோம், நாரணனை நாம் கிட்டி விட்டோம், சமீபித்து விட்டோம்னு பாசுரத்துக்கு அர்த்தம். இவ்விடத்திலே தேனும் பாரும் நெய்யும் கன்னலும் அமுது மொத்ததாக இருக்கக்கூடிய நம்பிள்ளையனுடைய ஈடு, அந்த ஈடு வியாக்கியானத்தை சேவித்து அதில இருக்கக்கூடிய சில விசேஷார்த்தங்களையும் அனுபவிப்போம். எவ்வளவு அழகான அர்த்தம், அந்த அர்த்தத்தை இவ்விடத்திலே பெரிய வாச்சான் பிள்ளை பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார் என்பதை அப்பொழுதுதான் நாம் நன்றாக உணர முடியும். ஆகையினாலே இந்த பாசுரத்திலே ஈட்டு வியாக்கியானத்தை சேவித்து சில விவரணத்தை பண்ணுகிறேன் இப்பொழுதும். நாட்டாரோடு இயல்புடிந்து உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தாரோடு தொற்று அற, இந்த லோகத்தில் இந்த லோகத்தில் நெஞ்ச பார்த்து சொல்றார், நெஞ்சே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஆளுடைய நாம் சம்பந்தத்தை, நாட்டார் இந்த லோகத்திலே இருக்கவர்கள் அவா எப்படி இருக்கா, எவ்வாறு உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் என்கிறார் பெருமாள் திருமொழிகளே. அந்த மாசி புனர்வசு நேற்றைய தினம் அவதரித்தார் அவர். அந்த பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாள் அவர் சாதிக்கிறார், நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்நாள் எப்பொழுதும் உண்டி, ஆகாரத்தை பத்தியே சிந்தனம், உடை வஸ்திரங்களை பத்தியே சிந்தனம், அதை பற்றியே நினைத்து பொழுதை கழிக்கிறார். உண்டியே உடையே உகந்து அதற்காகவே ஓடுகிறார்கள். சம்பாதிப்பது எதற்காகனா போஜனம் பண்ணுறதுக்காக, அனுபவத்திற்காக. அதே போல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு எல்லோருக்கும் அழகாக காட்சி தருவதற்காக, இதற்காகத்தான் எல்லாரும் ஓடிண்டே இருக்கா. மண்டலத்தோடும் கூடுவது, இந்த மண்டலத்தில் இருக்கிறவளோடு நான் கூடமாட்டேன், அவர்களோடு சேரமாட்டேன் என்று அவர் தெரிவித்தார். ஆழ்வார் சொன்னதே ஒரு விவரிக்கிறார் இடத்துல, நாட்டாருடைய சம்பந்தம் ஒழிந்தது எனக்கு, நாட்டார் இப்படிப்பட்டவர்னு காட்டினார்.
யானே எந்தனதே என்று அகங்கார மமகார வசியரா இருக்கிறவர்களோட சம்பந்தம் அறப்பெற்றோம்.
நாட்டாரோடு மற்றொரு அர்த்தம் சொல்றார். நாட்டில் இருக்கக்கூடிய வாழ் உண்டிய உடைய உகந்து ஓடுவது மட்டும் அல்ல, அகங்கார மமகாரம் யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன். அழ்வாரே சொல்றார், நான் முன்னாலெல்லாம் இப்படி இருந்தேன், எம்பெருமான் எனக்கு மயர்வு அற மதிநலம் அருள்வதற்கு முன்னாலே பக்திரூபாபன்ன ஞானத்தை கொடுத்தான், அஞ்ஞானத்தை அடியோடு ஒழித்தான். இப்பொழுது நான் ஷடகோபன்ற பெயரோடு இருக்கேன். அவனை அண்டு கொண்ட பலத்தாலே ஷடம் என்கிற வாயுவை நான் கோபித்துக் கொண்டேன், அஞ்ஞானம் ஒழிந்தது, பக்தியே வடிவாக உள்ளதான ஞானம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் பெருமானுடைய கிருபையினாலே எனக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளவே இல்லை. நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் யாருமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நாம்னா யாருன்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேணும். இந்த சரீரம் தானே, சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய மற்றொன்று உண்டா, ஆத்மானு ஒன்று உண்டா, ஆத்மானு ஒன்று உண்டானால் அது சுதந்திரனா அல்லது யாருக்காவது சேஷப்பட்டதா, இது எல்லாவற்றையும் பற்றி விசாரிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் யார் இருக்கா? எத்தனையோ விசாரங்கள்லாம் நிறைய பண்ணுறோம், ரிசர்ச் எல்லாம் நிறைய பண்ணுறா. ஆனால் தன்னை பற்றி யாராவது நினைத்து பார்த்திருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. யானே என்னை அறியகிலாதே, அழ்வார் சொல்றார், நான் என்னை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. யானே என் தனதே என்னிருந்தேன், நான் சுதந்திரன், யானே நான் சுதந்திரன், என் தனதே, இங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் என்னுடைய. ஆக அகங்காரம் உமக்காரம், அகங்கார உமக்காரம் நிறைந்தவனாக இருந்தேன், இதுதான் நாட்டாருடைய ஸ்வபாவம். இந்த நாட்டாரோடு நான் அந்த ஒட்டற்று பற்றற்று இருக்க தொடங்கினேன் என்கிறார் அழ்வார். நாட்டாரோடு இயல் ஒழிந்து அகங்கார உமக்காரம், ஏற்கனவே அகங்கார உமக்காரத்திற்கு விளைநிலம் தான் விட்டார் சிவஜன பவனத்தில், தான்னாக அந்த சரீரம் தான் காரணம். பிரகிரு சம்பந்தத்தாலே, சரீர சம்பந்தத்தாலே நமக்கு அகங்கார உமக்காரங்கள் வந்து சேருகின்றன. அது மாத்திரமில்லை, இன்னும் அகங்கார உமக்காரத்தோட கூடினவர்களோடையே நாம் பொழுதை கழிக்கிறோம். இந்த அகங்கார உமக்காரத்தை மேலும் மேலும் நமக்கு வர்த்திப்பிக்கிறவர்கள், பெருகும்படியாக செய்யக்கூடியவர்கள், நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு தான் அனவரதமும் பொழுது போக்குகிறோமே ஒழிய வைதிகர்களோடே பொழுதை போக்குகிறோமா, ஆழ்வாரோடே பொழுதை போக்குகிறோமா, ஆச்சாரியர்களோடே பொழுதை போக்குகிறோமா என்று கேட்டால் ரொம்ப அபூர்வம். வாரத்தில் ஏதோ சில மணிக்காலம் நாம் இதை பற்றி சிந்தனை பண்ணுகிறோமே ஒழிய அனவரதமும் அதிலே பொழுதை போக்குகிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்மை பற்றி அறிந்து கொள்ளாமல் அகங்கார உமக்காரத்தோடே கூடியிருக்கிறோம். இந்த அகங்கார உமக்காரத்தோடே கூடி இருக்கக்கூடியவர்கள் நாட்டார்னு அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். உண்டியே உடைய உகந்தோடுவர்கள் அகங்கார உமக்காரத்தோடே கூடினவர்கள், அவர்களோட சம்பந்தம் அறப்பெற்றேன்.
ஓவோ உலகியதியல்வே, இவையென்ன உலகியற்கை, கொடு உலகம் காட்டேலே என்ன பண்ணினபடி கண்டாயே.
ஆமா, நெஞ்ச பார்த்து சொல்றார் இங்கே அழிவா தண்டு, நெஞ்ச பார்த்து சொல்றாரே ஒழிய வேற யாரும் சொல்லலை. வேற யாரை பார்த்து சொல்ல முடியும்? அழிவாருக்கே அந்த காலத்துல ஒருத்தரும் கிடைக்கல, பத்ரகவி ஒருத்தர் இருந்தார் பக்கத்துல, யார் இருந்தார்னு தெரியல. அவ உபன்யாசம் கேட்கறதுக்கு மதுரகவி ஒருத்தர் இருந்தாரே ஒழிய வேறு யாரும் கிடையாது. அந்த மதுரகவியை பார்த்து சொல்றாருன்னு வைத்துக் கொள்ளலாம். ஆட்டாரோடு இயல்பு ஒழிந்தது, அது மாத்திரமில்லை, தானே என் தனதே என்று இருக்கிறவர்களோட இயல்பு ஒழிந்தது, சம்பந்தம் அற்றது. அதற்கு மேலே இது எல்லாவற்றையும் பார்த்து நான் கூப்பிடும்படியாகவும் ஆயிற்று, மற்றவர்களுக்கு உபதேசிக்கும்படியாகவும் ஆயிற்று. என்னை பற்றியும் அறிந்து கொண்டேன், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியான பாக்கியத்தையும் பெற்றேன். எம்பெருமானுடைய இன்னொருளாரே, ஓவோ உலகினதியல்வே, இன்னோடு இருக்க மனநீழாட்டி. திருவாசிரியத்தில் ரொம்ப வருத்தப்படுறார் அழுவார், ஐயோ என்ன லோகத்தினுடைய சுபாவம், என்ன லோகத்தினுடைய சுபாவம் இப்படி இருக்காளே, பெற்ற தாய் போலே எம்பெருமான் இருக்க, எம்பெருமானை விட்டு இதர தேவதைகளை ஆசிரியிக்கிறார்களே இவர்கள், பெற்றவன் அவனல்லவா, அப்படிப்பட்டவனை விட்டு இதர தேவதா சமாசிரயணம் பண்ணுகிறார்களேன்னு அதை பார்த்து வருத்தப்பட்டார். அதற்கு மேலே அடுத்தபடியா தெரிவித்தார், இது என்ன உலகியற்கை, இது என்ன லோகத்தினுடைய சுபாவம் என்று லோகஸ்வபாவத்தை பார்த்தார் அழிவார். நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேக்கு எண்ணாரா துயர்வடைக்கும் இவ என்ன உலகியற்கை என்று அதுல பூராம் வருத்தப்பட்டார் அழ்வர். இப்படி மற்ற பேருக்கு உபதேசம் பண்ணும்படியாகவும் ஆனேன் நான். பார்த்தாயா எப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்கிறார் அழ்வார்.
கொடு உலகம் காட்டேலே,
கொடு உலகம், இந்த கொடு உலகத்தை காட்டாத எனக்கு, கொடுமையான லோகம் இது என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கும்படியாகவும் ஆனேன் நான்.
உங்களோடு எங்கள் இடையில்லை என்று கழித்தவரிலே,
எப்படிப்பட்டவர் ஆழ்வார்னா, உங்களோடு எங்கள் இடை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லக்கூடியவர் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் நாட்டாரோடு இயல்பொழிந்தேன்னு சொன்னார். அந்த மாறன் அடிபணிந்து உய்ந்தவராக இருக்கக்கூடிய எம்பெருமானாரும் நாட்டாரோடு இயல்பொழிந்தவர், கொடு உலகம் காட்டலே என்று சொல்லக்கூடியவர், ஒவ்வொரு உலகினது இயல்வே என்று சொல்லக்கூடியவர்கள், உங்களோடு எங்கள் இடையில்லையே என்று சொல்லக்கூடியவர் ஆகையினாலே இவ்விடத்தில் அதை எடுத்து காட்டுகிறார். நாட்டாரோடு இயல்பொழிந்து நாரணனை நன்னினவர்களிலே நீரும் ஒருத்தரல்லவா என்கிறான் எம்பெருமான் என்று காட்டினார்.
நாரணனை நன்னினம் சோபாதிக பந்துக்களை விட்டவளவோ.
ஆமா, சோபாதிக பந்துக்கள் நாட்டாரோடு, நாட்டார்னா நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் யாரே, ஆழ்வாருக்கு பந்துக்கள், அவர்கள் சோபாதிக பந்துக்கள். கர்மத்தினாலே உபாதி என்றால் காரணம்னு அர்த்தம். ஒரு காரணத்தை என்ன காரணம், கர்மத்தின் காரணமாக தாப்பனார் தந்தை, அதே போல தாய், மாமன், மைத்துனன் முதலிய உறவுகள் ஏற்படுகின்றன. அவர்கள் எல்லாருக்கும் பேர் என்ன, சோபாதிக பந்துக்கள். ஒரு காரணத்தினாலே நமக்கு பந்துக்களாக ஆனார்கள். நாமே சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்டுனே என் கர்மம், இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்றோம். அல்லது பிள்ளையே சொல்றான், என்னுடைய கர்மம், இப்படி ஒரு தகப்பனார் எனக்கு வந்து வாய்த்தார்னு சொல்றான். அல்ல, கர்மத்தின் காரணமாகத்தான் இந்த பந்துக்கள், அந்த பந்துக்களை விட்டோம்ங்கிறார். சோபாதிக பந்து அவர்கள். ஆனால் எம்பெருமான் இருக்கானே, நிருபாதிக பந்து, ஒரு காரணமும் இல்லாமல் எப்பொழுதும் நமக்கு பந்துவாக இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் பந்து, அநாத பந்து, தீன பந்து, அவன்தான் எல்லா விதமான பந்து, ஆபத் பந்து, எல்லா பந்துவும் அவன்தான் ஆக ஒழிய வேறு யாரும் கிடையவே கிடையாது. மேல அவன் எதனால் கர்மத்தினாலே ஏற்பட்ட பந்துவா, கிடையவே கிடையாது. அவனுக்கு நாம் எப்பொழுதும் பந்துவாக இருக்கிறோம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு அண்டாள் காட்டின ஒழிக்க ஒழியாத சம்பந்தத்தை உடையவன் அவன்.
நிருபாதிக பந்துவை பற்றவும் பெற்றோம்.
நாரணனை நன்னினம், நாராயணன், நாராயணன் என்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, நிருபாதிக பந்து, எம்பிரான் என்பை என்கையாலே ஈஸ்வரனே எல்லா உறவு முறையும் என்கிறது என்று காட்டுகிறார் மூச்சுப்படியிலே. எம்பிரான் என்பை என்னுடைய சுத்தம், எனக்கரசி என்னுடவானாள், அம்பினால் அரக்கர் வெறுக்குட நெருக்கி அவர் உயிர் செகுத்த வம்மன்னன், அம்புலாம் சோழமாமதல் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகாடுய நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னு நாமம். நாராயண சப்தார்த்தம் சொல்ற திருமங்கை ஆழ்வார். அவன்னா எல்லா உறவும் பெருமான் தான், சகல விதமான மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகத்கதிர் நாராயணஹா என்று சுபாரோபனிஷத் முழங்குகிறது. எல்லா உறவும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா உறவினாலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலத்தை அவன் ஒருத்தனே இருந்து கொடுக்கிறான். ஒரு பந்துவா பிதாச்ச ரட்சகா சேஷி பர்த்தாஜ்யோ ரமாபதி சுவாமியாதாரோ மாத்மாச்சா போக்தாச்ச ஆத்தியமனோதிதா என்று ஆத்தியமனு முதல் மந்திரம், மனு என்றால் மந்திரம், அதான் திருமந்திரம். திருமந்திரத்தில் 9 சம்பந்தம் சொல்லு, ஒரு சம்பந்தம் ரெண்டு சம்பந்தம் இல்லை, அந்த 9 விதமான சம்பந்தம், நவவித சம்பந்தம், எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், 9 விதமான சம்பந்தம் என்று எல்லா உறவும் அவன் தான், அதான் நாராயணன் என்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்று காட்டியிருக்கிறார். ஆகையினாலே சோபாதிக பந்துக்களை விட்டேன், நிருபாதிக பந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அடைந்தேன். விட்டது மாத்திரமில்லை, பற்றினதும் ஒரு நல்லவனை என்று காட்டினார் ஆழ்வார்.
விட்டவர்கள் தன்னை ஆகாராந்தரத்தாலே பற்றுகிறார்களும்.
ஆமா, விட்டவர்கள், விட்டவர்கள் எல்லாம் வேறு ஆகாரத்தாலே பற்றுகிறார். வேறொரு ஆகாரம் என்ன, சோபாதிக பந்துக்களை விட்டார், நிருபாதிக பந்துவை பெற்றார், அவள் எல்லாரும் இவன் தான்றார். விட்டதெல்லாவற்றையும் வேறொரு ஆகாரத்தாலே பற்றுகிறார், இவன் தான் பிதா. உடனே சொன்னான், பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ட பிதாச்ச மம்ம ராகவா, ராகவன் தான் எனக்கு எல்லா உறவும் நான். சுமந்திர இடத்துல நான் இவன் தான் பிராதா, பிராதான்னு மாத்திரம் நினைக்காதே சுமந்திரா, பர்த்தாவும் இவன் தான், என்னை ரட்சிக்கிறவனும் இவன் தான். பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்டா, எல்லா பந்துவும் அவன் தான். பந்துஷ்டா பிதாச்ச மம்ம, எனக்கு பிதாவும் இவன் தான், தசரதன் பிதாவல்ல என்று தெரிவித்தான் அவன். அதனால எல்லா விதமான பாந்தவியமும் அவனோட கூடத்தான். அவனை நான் அடைய பெற்றேன் என்கிறார் இடத்துல விட்டது யாரெல்லாம் விட்டாரோ அவளெல்லாம் இவனிடத்துல இருக்கிறதாக பற்றி விட்டார் என்று ரசோக்தியாக அருள் செய்கிறார் இவ்விடத்துல. விட்டதெல்லாம் ஒரு ஆகாரத்தால பத்துற அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தமும் காட்டுகிறார்.
முக்தனுக்கு ததியத்துவ ஆகாரத்தாலே அனுபாவியமாகிறதே இதுதான்.
இந்த லோகம் இருக்க முக்தன் இருக்கான், முக்தன்னா விடுதலை பெற்றவன். நாம பரமத்துக்கு போனோம்னா நம்ம முக்தன்னு பேர், டெலிவர்டு சோல், சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றவன் அவன் முக்தன். அந்த முக்தனா இருக்கக்கூடியவன் அவனுக்கு இந்த லோகத்துல ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் அவன் இந்த லோகத்தையும் ஆதரிக்கிறான். எதனால ஆதரிக்கிறான்? எம்பெருமானுடைய சொத்துன்னா அதனால ஆதரிக்கிறான். எம்பெருமானுடையது என்கிற ததியத்வாகாரத்தாலே, அவனை சேர்ந்தது இந்த வஸ்து என்கிற காரணத்தினாலே அதையும் ஆதரிக்கிறான். அவனுக்கு அது இருந்தா தானே நாராயணன்னு பேர். ஆண்டாள் சொல்லச்சே என்னங்கள பொங்கோதம் சூண்ட புவனியம்னு முதல்ல சொல்லிட்டா, முதல்ல இந்த லோகத்தை எடுத்து இந்த லோகத்துக்கும் அவன்தான் ஆளுபவன். அதே போல பரமபதத்தையும் ஆளுபவன். உங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுரகம் அங்காதும் சோராமே அழ்கின்ற வெம்பெருமான். இது தியாஜ்யம் தள்ள தகுந்து என்னத்துக்கு திருப்பி திருப்பி இந்த லோகத்தை சொல்லணும்? இந்த லோகமும் அவனுடையது. அவனுடைய வஸ்துக்கு ஒரு காலத்தையும் அழிவரக்கூடாது. அதனாலதான் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூத்தாண்டினும் சொல்றோம். இந்த லோகமும் வாழணும்னு சொல்றோம். வாஸ்தவம் இந்த லோகம் நமக்கு தியாஜ்யம். இந்த லோகத்திலேருந்து நம்ம போகணும்னு தான் பார்க்கிறோம். இந்த லோகத்திலேருந்து போகணும்னு பார்த்தாலும் கூட இது எம்பெருமானுடையதல்லவா? எம்பெருமானுடையதாக இருக்கக்கூடிய இந்த வஸ்துவுக்கு அழிவு ஏற்பட்டால் அவன் நாராயணன் என்கிற சப்தம் இல்லாமல் போய்விடும். நாராயணன் என்றால் உபய விபூதிக்கும் நாதன். நாரசப்தமானது உபய விபூதியையும் காட்டும், இரண்டு லோகங்களையும் காட்டும். அவைகளை தனக்கு இருப்பிடமாக உடையவன் என்று காட்டினபடியினாலே அவனுடையதாக இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு அழிவு ஏற்படலாமா? அதனாலதான் கடல்னாலே சூழப்பட்ட இந்த லோகம், பொருந்தி இருக்கக்கூடிய இந்த லோகம் மண்ணுலகம் வாழ, மண்ணுலகம் அல்ல மண்ணுலகம் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும்னு நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். இதுவும் வாழ வேணும்னு சொல்வதற்கு அபிப்பிராயம் என்ன? இந்த லோகமும் அவனுடையது, அவனுடையது எல்லாமே உத்தேசியம். ஒரு பர்த்தா இருக்கார், பர்த்தா அவனுடைய கிழிஞ்ச கோட்டு அத்தையும் எடுத்து வச்சுக்கிறான். எவர் சிலர் பார்த்துருக்காரு அவனை, வேண்டா வேண்டான்னா இந்த கோட்டு போட்டுன்னு தான் என்னை பார்க்கறதுக்கு வந்தார், ஆகையினால அது கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல என்று ஒரு பெண்ணானவள் அவனுடையது என்கிற ஆகாரத்தால் இதை எடுத்து வைத்து கொள்ளுமா போலே, எம்பெருமானுடையது என்கிற காரணத்தினாலே இதை பற்றுகிறார். இதுவும் வேணும்னு அவன் நினைக்கிறான், இதுவும் அவனுடையது என்கிற ஆகாரத்தாலே அவனுக்கு உத்தேசியமாக ஆகிறது.
ஸ்வயம்பாகம் தவிர்ந்து பிதாவோடே ஒன்றாக ஜீவிப்பாரை போலே காணும்.
ஆமா, அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். நாரணனை நன்னினம் நாட்டாரோடு இயல்பொழிந்து நாட்டாரோடு சேர்ந்திருக்கச்சே எப்படி இருந்தார் ஐவர், நாரணனை நன்னின பிற்பாடு எப்படி ஆனார்ன்றதுக்கு அழகான திருஷ்டாந்தம் காட்டுகிறார். தகப்பனார் பிள்ளை ரெண்டு பேருக்கும் சண்டை, தகப்பனார எடுத்தும் பார்க்க மாட்டேன்றான். அப்பொழுது என்ன பண்றான்? தான் தனியா ஒரு இடத்துல சமையல் பண்ணிக்கிறான். ஸ்வயம்பாகம், தானே தனக்கு வேண்டிய உணவை தயாரித்து கொள்கிறான். அது ஸ்வயம்பாகம்னு பேர். அப்பா பண்ணினது சாப்பிடறில்லை, அம்மா பண்ணினது சாப்பிடறில்லை, அப்பாவோட கூட புஜிப்பதே இல்லை. அப்பாவோட தான் புஜிக்கணும்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லியிருக்கு. கண்ணவிரான சொல்லும் பொழுது யசோத பிராட்டியினுடைய பாவனை அடைந்த பெரியாழ்வார் சொல்றார், ஆடி அமுதுசை அப்பறம் உண்டிலன். உங்க அப்பா என்னன்னு சாப்பிடல, உனக்காக காத்துட்டு இருக்கார் கண்ணா, சீக்கிரமா தீர்த்தமாகிட்டுவா, அவரோட சேர்ந்து போஜனம் பண்ணி. காப்பனாரும் பிள்ளையும் சேர்ந்து போஜனம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்டான அந்த ஒற்றுமை மனசிலே அவர்களுக்கு பிரீதி விசேஷமானது வளரும். ஆகையினாலே அதை கருத்தில் கொண்ட சாஸ்திரமானது ரெண்டு பேரும் சேர்ந்து புஜிக்கணும். பெரியவாழ்லாம் அதை நியமித்து வைத்திருக்கிறார்கள். சக்கரவர்த்தி திருமணம் தினந்தோறும் தன்னுடைய தகப்பனார் தனியாக ஓரிடத்திலே அவன் மாளிகை சமைத்து கொடுத்திருந்தாலும் கல்யாணத்திற்கு பிறகு தன்னுடைய மாளிகையிலிருந்து புறப்பட்டு சக்கரவர்த்தி தசரதன் எழுந்தருடைய இருக்கக்கூடிய மாளிகைக்கு சென்று அவரோடே போஜனம் பண்ணி சந்தனத்தை மார்பிலே பூசிக்கொண்டு வருவனாம் அக்காலத்திலே. வரும் காலத்திலே வாசலிலே இருக்கக்கூடிய அந்த பெரிய வயதானவர்கள், வயதான காவலாளிகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் இவனை பார்த்து அருகிலே அழைத்து தங்கள் மடியிலே இருத்தி கொண்டு அணைத்துக் கொள்வார்களாம். அணைத்து கொண்டபடினாலே அவனுடைய குங்கும குழம்பு, குங்கும குழம்பாக இருக்கக்கூடிய சந்திரம் அவருடைய வஸ்திரத்திலே படிந்திருக்குமா. அழகான ஸ்லோகம் இடத்திலே, தத்ர காஷாயினோ விருத்தான் வேத்திரபாணி ஸ்வலங்கிருதான் ததர்ஷ விட்டித்தான் துவாரி சுமந்திரன் பார்த்தான்னு சொல்றார். சக்கரவர்த்தி திருமகனுக்கா ராமனுக்காக தசரதன் அழகாக மாடி கட்டி கொடுத்தான். ராமனும் சீதையும் இடத்திலே வாசம் பண்றா கல்யாணான விற்பாடு. தனியா இருக்கட்டும்னா தினந்தோறும் ஆனால் போஜனம் பண்ணுறதுக்கு இங்கே தான் வரணும். போஜனம் பண்ணிட்டு போச்சே சந்தனத்தை மாரில் பூசின்னு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஆட்டக்காடை விருத்தான் ரொம்ப வயசானவர், ஆனால் காஷாயம் தரித்திருக்கிறார்கள்னு சொன்னார். அதுக்கு மேலே அலங்காரம் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிவித்தார். காஷாயம் தரித்திருக்கவர்கள் என்ன அலங்காரம் பண்ணிக்கொள்ளலாம், சன்னியாசிகள்னு சொன்னார். சன்னியாசிகள் என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கானே, சன்னியாசிகள் அலங்காரம் பண்ணிக்கொள்ளலாமா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். ரொம்ப வயசானவாட இங்கே நியமித்திருக்கிறார் காவல்காரலாக, ஏன் இளைஞர்களை நியமிக்க கூடாது நம்மள சொன்னார். அந்த புறம் லேடிஸ் இருக்கக்கூடியது, லேடிஸ் அபார்ட்மெண்ட் ஹேரமோ ஒரு சரக்லியோ அந்த இடத்துல இளைஞன் ஒருவனை நியமித்தால் பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படும். இளம் பெண்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடமாகினாலே அவ்விடத்திலே தோஷங்கள் ஏற்படுவதற்கு வழியுண்டு. இளைஞர்கள் நியமிக்கப்பட்டால் காவலாளிகளாக ரொம்ப வயசானவர்கள் அவர்கிட்ட தான் இருக்கா. அதை முதல்ல சொன்ன தத்ர விருத்தான் விருத்தர்களை பார்த்தான், காஷாயம் தெரித்திருந்தார்னு. எதனால காஷாயம், என்ன அலங்காரம் அவர்களுக்குன்னு கேட்டார். அலங்காரம் தான், சக்கரவர்த்தி திருமணம் என்ன தீர்த்தமாக இருந்த போய் போஜனம் பண்ணிட்டு திரும்பி வருகிறானே, மறுநிறைய சந்தனம் பூசிக்கொண்டு வருகிறானே. இந்த சந்தனம் பூசிக்கொண்டு வரும் காலத்திலே அவனை அருகிலே அழைத்து ரொம்ப காலமாக சிறு குழந்தை பருவத்திலிருந்தே அவனை பார்த்தவர்களாயினாலே அந்த அன்பு மாறாமல் இருக்கிறபடியினாலே அவனை அருகிலே இழுத்து அணைத்து முச்சி மோந்து விடுவர்களாம். அந்த காலத்தில் அவனுடைய மார்பிலே இருக்கக்கூடிய சந்தனம் இவர்கள் மார்பிலேயும் படியும், வஸ்திரத்திலேயும் படியும். வஸ்திரத்திலே படிந்து குங்குமப்பூ அதிகமாக கலக்கப்பட்டிருக்கிறபடியினாலே சிவப்பு நிறத்தை வஸ்திரமடைகிறது. மார்பிலே அவனுடைய சந்திரம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறான் சுமந்திரன். ஆகா, இது என்ன அலங்காரம், இது கோயில் சந்திரம் இவர்களுக்கு கிடைத்ததே என்று அதை பார்த்து அவருடைய அலங்காரத்தை கொண்டாடுகிறான் மகரிஷி, அதை கொண்டாடுகிறான் வால்மீகி பகவான் என்று தெரிவிக்கிறார்கள். தத்ர காஷாயினோ விருத்தான் வேத்ரபாணி ஸ்வலங்கிருதான் என்று. எதற்காக தெரிவித்தேன்னா, போஜனம் ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணணும், தாயாரும் தாப்பனாரும் பிள்ளையும் போஜனம் பண்ண வேண்டும். அப்படி போஜனம் பண்றதை விட்டுட்டு தாப்பனார் இடத்துல விரோதம், விரோதத்தினால் என்ன பண்றான், இவன் ஸ்வயம் பாகம் தானே தனியாக போஜனத்தை சித்தப்படுத்தி கொள்கிறான். ரொம்ப காலம் அப்படி இருக்கான். அப்புறம் தகப்பனாருடைய பெருமை நெஞ்சிலே படுகிறது. ஆகா, நாம் இருப்பது தவறு, பிதிருதேவோ பவான் சாஸ்திரம் சொல்றது. நாம் செய்யக்கூடிய காரியம் சாஸ்திரம் இட்ட கட்டளைக்கு விரோதமாக இருக்கிறது, இது தவறு, இதனாலே நமக்கு பாபம் சம்பவிக்கும் என்று அறிந்து கொண்டு தகப்பனாரோடே வந்து சேர்ந்து அவர் பண்ணின போஜனம், அவர் பண்ணின தழுகை, அதையே இவனும் புஜிக்கிறான் என்பதை பார்க்கிறாப் போலே. இவ்விடத்திலேயும் நாட்டாரோடு நான் சேர்ந்திருந்தேன் முதல்ல, அது ஸ்வயம்பாகம் போலே. ஸ்வயம்பாகமாவது அகங்காரத்தோட கூடியிருத்தல், அகங்காரம் மக்காரம் ஒழிந்தது. தாப்பனாரோட கூடிவிட்டேன் நாரணமே, சோபாதிக பந்துக்களை விட்டு நிருபாதிக பந்துவை அடைந்தேன் என்று தெரிவித்தார் கீழே. அதுக்கு இந்த திருஷ்டாந்தம் காட்டுகிறார், ஸ்வயம்பாகம் தவிர்ந்து தாப்பனாரோட ஒரு பிள்ளை கூடினா போலே.
படுக்கை கீழே மகாநிதி கிடக்க புறங்கால் வீங்கி சாவாரை போலே இரே, நாராயணனா இருக்கச் செய்தையும் நன்னாதிருந்தபடி.
இத்தனை காலம் அவனை நன்னவில்லைன்னா கிட்டவில்லைன்னு அர்த்தம், சமீபத்திலேயே வரல, பெருமான் கிட்ட வரல. அது எதை போலேன்னார், படுக்கை இருக்கு, ஒருத்தன் படுக்கை கொண்டிருக்கான், படுக்கை இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல படுக்கை விரிச்சிருக்கானோ அந்த பூமிக்கு கீழேயே பெரிய நிதி ஹிடன் ட்ரெஷர் இருக்கு, மறைஞ்சிருக்க. அதை விட்டுட்டு அந்த மறைந்திருக்கக்கூடிய வஸ்துவை தேடி தேடி ஒருவன் அலைகிறான். புறங்கால் வீங்கி போர், வழியிடக்கூடிய கால் இருக்கே, இவன் சுத்தி சுத்தி அலைஞ்சி எந்த இடத்துல இருக்கு எந்த இடத்துல இருக்கு எங்கேயோ வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரே, எழுதி வச்சுட்டு இருப்பான். எங்கேயோ தனத்தை உடைத்து வைத்திருக்கேன், பெற்றுக்கொண்டு அனுபவிப்பாயாகான்னு எழுதி வச்சுட்டு போடுவான். தேடி 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 இவன் அதுவே காரணமாக கால் வீங்கி பிராணனை விட்டு விடுவான், மரணம் சம்பவிக்கும் அதனால். அதே போலத்தான் வெகு காலம் நாட்டாரோடு சேர்ந்திருந்தேன் நான். அது இதை போலே நிதி அந்தர்ஹிதோ நிதிரசி என்கிறார், அந்தர் பகி சகல வஸ்துடு சந்தமீஷம் அந்த புரஸ்தித விவாகம் அவிக்ஷமானகன்றாரே, உருடனை போல நான் தெரிஞ்சேன்றார். அதுபோல தன் படுக்கைக்கு கீழே இருக்கக்கூடிய நிதியை காண மாட்டாமன் வழியிலே சஞ்சரித்து புறங்கால் வீங்கி சாவாரை போலே நாட்டாரோடு சேர்ந்திருந்தேன், இவனிடத்துல வரவே இல்லை. எவ்வளவு சமீபத்தில் நாராயணன்றவன் எங்க இருக்கான், நமக்குள்ளே இருக்கான், வேற ஒரு இடத்துல இல்லவில்லை. இராமட முட்டுவாரை போலே உள்ளே பதிகடந்து சத்தையை பிடித்து நோக்கி கொண்டு போறோம் என்று உமுற்றுப்படியிலே தெரிஞ்சு நமக்குள்ளே இருக்கான் அந்த எம்பெருமான். தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கூட எத்தனை காலம் இழந்து கிடந்தேன். ஆக படுக்கையின் கீழே நிதி இருக்க அந்த நிதியை தேடிக்கொண்டு புறம்பே சுத்தி கால் தீங்கி சாவாரை போலே இருந்தேன் நான். அது தொலைந்தது இப்பொழுது. நாட்டாரோடு இயல்வுழைந்து நாரணனை நன்னினம். நாரணன் நிதியைப் போலே அவன் தானே ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதியும் நிதி அபோகரம் அர்த்தினம் அர்த்திதாத்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சூர்தம் தயானிதம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே என்கிறார் குரத்தாழ்வான். வரதராஷ்டவத்தினுடைய தொடக்கத்துல ஸ்ரீநிதி என்றே அவனை கொண்டாடுகிறார். போரம் அர்த்தினம் அர்த்திகளுக்கெல்லாம் நிதியாக இருக்கக்கூடியவன். மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த மலையப்பனான தேவராஜ பெருமாள் அவன் ஸ்ரீநிதியாக விளங்குகிறான் தெரிவித்தார். அப்படி இருக்கக்கூடியவனை அடையாமல் எங்கேயோ சுத்தின்றிருந்தேன். அதனாலே எத்தனை பிறவி ஏற்பட்டது. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தேன் ஆழ்வார் வருத்தப்படுறார். இப்பொழுது அவனை கிட்டினேன் நாரணனை நன்னினம்.
நாராயணனா இருக்கச் செய்தேயும் நன்னாதிருந்தபடி.
நாராயணனா இருக்கச் செய்தேயும் நான் அவனை நன்னவில்லை. நாராயணன் அர்த்தம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அவன் தான் எல்லா பதார்த்தக்குள்ளேயும் இருக்கு. அந்தர் பகிஷ்டதத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. எல்லாவற்றையும் எல்லா வஸ்துக்களையும் சேத்தனா சேத்தன பதார்த்தங்களையெல்லாம் உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்து இருக்கக்கூடியவன் தான் நாராயணன். இப்ப நமக்குள்ளேயே இருக்கான். படுக்கை கீழே நிதி இருக்கிறா போலே. அப்படி இருந்தும் கூட அவனை காணாமல் நான் சுற்றினேன். இப்பொழுது நான் கிட்டப்பெற்றேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்டவரல்லவா நீர். அந்த ஆழ்வாரை போன்றவர் அல்லவா. ஆழ்வாருடைய திருவிடித்தாமரை ஆசிரியத்தபடினாலே அந்த சுவாவம் உமக்கும் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா. ஆகையினாலே தாபத்திரயங்களாலே உமக்கு எந்த சிரமமும் ஏற்படாது என்று தெரிவிக்கிறான் இவ்விடத்தில் என்பதுதான் சாரார்த்தம்.
துவயம் அர்த்தானுசந்தானேன சகா சதைவம் வக்தா யாவத் சரீரபாதம் மற்றைவ ஸ்ரீரங்கே சுகமாசா. சதைவம் வக்தா ஏவம் வக்தா.
சதைவம் வக்தா ஏவம் வக்தா என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். சதா ஏவம் வக்தா ஏவம் வக்தா என்று பிரித்து கொண்டு அர்த்தம் காட்டுகிறார் இப்பொழுது.
ஏவம் என்றது இப்பிரகாரத்தாலே என்றபடி.
ஏவம்னா இந்த பிரகாரத்தாலே. இந்த பிரகாரம்னு என்ன. இந்த முறையாலே இந்த வழியாலேன்னு அர்த்தம். இந்த ஏவம் பிரகாரேன அப்படின்னா என்ன அர்த்தம். ஏவம் வக்தா ஏவம் பிரகாரம் வக்தா என்று அர்த்தம் கொள்ள வேணும். அதுக்கு என்ன அர்த்தம் அதை காட்டுகிறார்.
அதாவது கீழ் தாம் ஒரு பிரகாரத்தாலும் முன்புள்ளார் படியாலும் இத்தியாச பிரக்ரியாலுமாக மூன்று பிரகாரத்தாலே சரணம் பூக்கார்.
இந்த தய மந்திரம்ன்றது இருக்க அது சரணாகதி மந்திரம். இத யத்யமும் சரணாகதி அர்த்தத்தை சொல்லக்கூடியதான். அந்த துவயமந்திரத்தை விவரிக்கக்கூடியதான். அதை முதல்ல நெஞ்சிலே நாம் கொள்ள வேணும். கீழே எப்படி சரணம் புகுந்தார். எம்பெருமானை சரணம் புகுதலே தாமே சரணம் புகுந்தார். நேராக அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாமரர்களை பற்றினார். பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானுடைய திருவடித்தாமரர்களை பற்றினார் என்று கீழே பார்க்கிறோம். அது ஐந்தாவது சூர்ணையில ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகிலகேய பிரத்தனைக கல்யாணைக்குதான சுவேதர சமஸ்து வஸ்து விலக்ஷணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா என்று தொடங்கி சரணாரவிந்த யுகணம் சரணமகம் பிரபத்யே என்று கடைசியாக தாம் பற்றின பற்று தேவரையருடைய திருவடித்தாமர்களை பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறேன் என்று தெரிவித்தார். இது தாம் பற்றினபடி. இது முதல் பிரகாரம். இந்த பிரகாரத்தில் முதல்ல தானே பற்றினார். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அவனை பற்றினார். அடுத்தபடியாக பூர்வர்கள் அவருக்கு முன்னாலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி பற்றினார்களோ அந்த கிரமத்திலே எம்பெருமானை பற்றினார். அதற்கு மேலே இத்திகாச புராண பிரக்கிரியிலே இந்த மகர்ஷிகள் பற்றினார்களே அதே போல இவ்விடத்திலே பற்றினார் என்று மூன்று பிரகாரம் பார்க்கிறோம். இத்திகாச புராண பிரக்கிரியில தான் பிதரம் மாதரம் தாரான் புத்தான் பந்தூன் சகீன் குருன் லோக விக்ராந்த சரணம் சரணம் தே அவ்ரஜம் விபோ என்று ரிஷியோடைய வாக்கியம். அது புராணத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். தாம் சொன்னால் அவ்வளவு தூரம் உண்மையாக இருக்குமோ இருக்காதோ. ரிஷிகள் ஆர்ஜவ யுக்தர்கள் மிகவும் உண்மையாக பேசக்கூடியவர்கள். உண்மையை தவிர வேறு பேச மாட்டார்கள். சத்தியம் தவிர வேறு பேச மாட்டார்கள். பேசினார்களே ஆனால் அவருடைய தபஸானது அழிந்துவிடும். ஆகையினாலே அவர்கள் வார்த்தையை கொண்டு சரணம் புகுந்தார். ஆக மூணு பிரகாரத்திலே மூன்று முறைகளாலே எம்பெருமானை சரணம் புகுந்தார். தாமாக ஒன்று பற்றினார். அடுத்தபடியாக பூர்வர்கள் எப்படி பற்றினார்களோ அந்த கிரமத்திலே பற்றினார். அதற்கு மேலே ரிஷிகள் புராணங்களிலே பற்றின முறையிலே எம்பெருமானை சரணாகதி பண்ணின முறையிலே சரணாகதி பண்ணினார் என்று திரிப்பிரகாரத்தாலே இவர் சரணம் புகுந்தார் என்று கீழே பார்த்தோம்.
இதில் பூர்வர்கள் பிரக்கிரியையும் ஒழிய இதிகாச பிரக்கிரியையும் ஒழிய இக்கத்தியத்தில் சொன்ன வழியாடே என்றபடி
ஏவம் ஏவம் பிரகாரேனான் அர்த்தம். ஏவம் பக்தான் இப்படி சொல்லக்கூடியவர் அர்த்தம். இப்ப அந்த பிரகாரத்துல இல்ல, அதாவது தாம் பற்றின இருக்கட்டும், பெரியவர்கள் பற்றினது, இவருக்கு முன்னாரே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் பற்றின முறையிலும் அல்லாமல், அதற்கு மேலே புராண இதிகாச புராணத்திலே ரிஷிகள் பற்றின கிரமத்திலேயும் அல்லாமல், இப்பொழுது என்ன சொல்றேன்னா இந்த துவயத்தை இந்த சரணாகதி கத்தியத்துல பற்றினாரே இப்பொழுது இந்த பிரக்கிரையில் ஏவம் வக்தா ஆ சரணாகதி கத்தியமே துவயார்த்தம் என்று காட்டுகிறார் இவ்விடத்துல. ஆனா ஏவம் வக்தா இப்பொழுது நீர் சொன்னீரே இதுவே துவயம்தான், அதனால இந்த சரணாகதியை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பது துவயத்தினுடைய அர்த்தம்தான் என்பதாக தெரிகிறது.
இன்னும் இப்படி ஒரு கால் அல்ல ஒன்பதின் கால் சரணம் புக்காலும் மறித்து மறித்து அங்கே சரணம் புகும் அத்தனை போக்கி வேறு புகழ் இல்லையே இவருக்கு.
ஒரு சந்தேகம் நடுவில் வருது. சரணாகதின்றது ஒரே தடவை தான், ரெண்டாவது தடவை கிடையாது. சக்கரதேவகி சாஸ்திரார்த்தா கிருத்தோயம் தாரையன் நரம் என்பது பிரமாண வச்சனம். சாஸ்திரார்த்தம்னு இதற்கு பேர். சரணாகதி என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது, ஆகையினாலே இது சாஸ்திரார்த்தம்னு பேர். இது ஒரு தடவை சக்கரதேவா சக்கர்கன்யா பிரதியேதா, ஒரே தடவை தான் ஒரு பெண்ணை ஒருவனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க. தானம்னாக்கா ஒரு தடவை தான் தாரமே ஒழிய, பல தடவை தானம் கிடையவே கிடையாது. ஒருத்தனை கொடுத்த மறுபடியும் இன்னொருத்தனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால சக்கர்கன்யா பிரதியேதா என்று சொல்வது ஒன்று உண்டு. அதே போலத்தான் ஒரே தடவை தான் இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய கன்னிகையை எம்பெருமானாகிற பதிக்கு சமர்ப்பது. விஸ்வபதி லோகபர்த்தா என்னும் மணவாளரை நாலிரண்டிழை கொண்டு முப்பிரியான பிரம்மசூத்திர பந்தத்தோடே வரிப்பிக்கா என்று காட்டுகிறார் அழைய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில். அதனால இந்த ஜீவாத்மா ஒரு கன்னிகை, இந்த கன்னிகைய மணவாளன் கைப்பிடித்து கொடுப்பது எப்பொழுதோ? ஒரு தடவை தானே ஒழிய, பல தடவை உண்டா? அதனால பல தடவை இந்த சாஸ்திரார்த்தம்னு சொல்லக்கூடிய சரணாகதி கிடையவே கிடையாது. அப்படி பண்ணினோமையானால் ஒரே கன்னிகையை பல தடவை தானம் பண்ணினதற்கு சமமாக ஆகும். ஆகினால் இது கிடையவே கிடையாது. ஒரு காலத்திலேயும் ஒரு தடவை தானே உடைய இரண்டு தடவை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மூணு பிரகாரத்தாலே தானான தன்மையிலே பத்தினார், பூர்வர்கள் அனுஷ்டித்த கிரமத்திலே பத்தினார், இதிகாச புராணங்களிலே ரிஷிகள் சொன்ன பிரக்கிரியிலே பத்தினார்னு காட்டினாரே, இந்த மூணு தடவை பண்ணலாமா? ஆழ்வார்கள் பல இடங்களில் பிரபத்தி பண்றார், அழ்வார்கள் பல இடங்களிலே பிரபத்தி பண்ணித்தும் அர்ச்சாவதாரத்திலே என்கிறார் சிவஜனபோட திவ்யசாஸ்திரத்துல. பல தடவை பிரபத்தி பண்ணியிருக்கா, ஒரு இடத்துல ரெண்டு நம்மாழ்வார் எடுத்துனோம்னாக்க வார்மாமலையிலே பிரபத்தி, திருக்குடந்தை கும்பகோணத்திலே பிரபத்தி, திருவல்லவாழிலே பிரபத்தி, விபவ அவதாரத்திலே பிரபத்தி, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். ஆக இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு மேலே உலகமுண்ட பெருவாயன், உலகமுண்ட பெருவாயன்ல திருவேங்கடத்துல பரிபூர்ண பிரபத்தியை அனுஷ்டிக்கிறார் அழ்வார். இப்படி திருப்பி திருப்பி அனுஷ்டிக்கலாமா? அது தவறான்னு கேட்டால் எத்தனை தடவை அனுஷ்டித்தாலும் கூட இவர்கள் யாரிடத்திலே யாருடைய அருளை வேண்டி இவர்கள் அப்படி சரணம் போகிறார்கள்ன்றா எம்பெருமான் சிவன் நாராயணன் இடத்துல தான் போகிறார்களே ஒழிய வேறு ஒருவனிடத்திலே கிடையவே கிடையாது. பிரபத்திக்கு எந்த நேமும் கிடையாதுன்னு சிவஜனபூரணத்தில் பிரபத்திக்கு தேச நேமமும் கார நேமமும் பிரகார நேமமும் அதிகார நியமமும் பல நேமமும் இல்லை, அஞ்சு சொல்லியிருக்கார். தேசனை எந்த தேசத்திலையும் பண்ணலாம், பிரபத்தி எந்த தேசத்திலையும் பண்ணலாம், அமெரிக்காவில் பண்ணலாம், ஆஸ்திரேலியாவில் பண்ணலாம், அண்டார்டிகாவில் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். இந்த இடம் என்பது கிடையாது, புண்ணியக்ஷேத்திரம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. மற்றவைகளுக்கு உண்டு, உபாயான உட்டான கர்மஜான பக்தி யோகங்கள்னா புண்ணியக்ஷேத்திரத்தில் பண்ணணும், வசந்த காலத்தில் பண்ணணும், யாகயாதிகளுக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் பண்ணணும், குறிப்பிட்ட தேசத்திலே பண்ணணும் என்பது உண்டு. ஆனால் இதற்கு அது கிடையாது, எந்த தேசத்திலும் பண்ணலாம், எந்த காலத்திலும் பண்ணலாம், தேசகாலம் கிடையாது. தேசநேமமும் காரையும் எந்த பிரகாரத்திலையும் சுத்தனாவும் பண்ணலாம், அசுத்தனாவும் பண்ணலாம், சுத்த சுத்தியோட இரண்டும் தேட வேண்டாம், இருந்தபடியே அதிகாரியாமித்தனைன்னு காட்டியிருக்கார். ஆகையினாலே சுத்திய சுத்தி பண்ண எந்த பிரகாரத்திலேயும் பண்ணலாம், அதற்கு மேலே யாரும் பண்ணலாம். தேசநேமமும் காரியமும் பிரகாரியமும் அதிகாரியமும் எந்த பலத்தை குறித்தும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அஞ்சு சொல்லிட்டார், அஞ்சு சொன்ன பிற்பாடு விஷய நியமம் ஒரே ஒரு நியமம் இருக்குன்ன, விஷய நியமமே உள்ளது. விஷயம் எந்த விஷயத்துல பிரபத்தி பண்ணணும், யாரிடத்துல பிரபத்தி பண்ணணும், கண்ட வழிப்போக்கன் காலிலே விழக்கூடாது, கண்ட பேர் காலில் விழக்கூடாது. பெருமானுடைய திருவடித்தாமரத்தான் போலொன்றில்லாவடியே உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்று வேறு எனக்கு புகழ் கிடையவே கிடையாது. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச என்கிறாரே பிரதிவாதி பயங்கர மன்னன். வெங்கடேஜனிடத்துலதான் பிரபத்திய ஒழிய வேற யார் இடத்தையும் கிடையாது, அவனிடத்துலதான் வேண்டுதல், வேற கிடையவே கிடையாது. ஆக விஷயம் என்ன, விஷயம் உள்ளதும் பூர்த்தி உள்ளவிடமே விஷயமாக, பூர்த்தி உள்ளதும் அர்ச்சாவதாரத்திலே என்று அங்கே காட்டுகிறார். ஆ பூர்த்தி யார் இடத்துல உண்டு, எம்பெருமான் ஒருத்தனுக்குத்தான் ஸ்வயம் பூர்த்தி உண்டு, அவனைத்தான் நம்பி என்கிற சப்தத்தால் சொல்லும் பூர்ணன். நம்பி என்பதற்கு அர்த்தம் என்ன, பூர்ணன், எல்லா விதமான குணங்களும் நிறைந்தவன், எல்லாம் நிறைந்தவன், அவாப்த சமஸ்த காமன். அப்படிப்பட்ட எம்பெருமானைத்தான் பற்ற வேண்டுமே ஒழிய ஸ்வயம் அபூர்ணனாய் இருக்கிறான். தனக்கு குறைவு இருக்குன்னா அவன் நம்ம குறைவு போக்க முடியுமோ, அதனால எம்பெருமான் ஒருத்தனைத்தான் பற்றணும். எத்தனை தடவை பிரபத்தி பண்ணினாலும் எம்பெருமானை விட்டு வேற பற்ற மாட்டான். எம்பெருமானுடைய அருளையே வேண்டி இவர்கள் பிரபத்தி பண்ணுவர்களே ஒழிய வேறல்ல. நின் அருளையே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே, சென்னையோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா செதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி உத்திக்கொண்டு என் அருளையே புரிந்திருந்தேன், உன்னுடைய கிருபையை தவிர வேற எதுவுமே வேண்டாம் என்று அந்த கிருபையைத்தான் நாடக்கூடியவர்களாக இனாலே, அவனுடைய கிருபையினாலே அவனாலே பேரு என்று இருக்கும் அவர்களாகையாலே அவனை பற்றுகிறபடினாலே குறைவில்லை. அழ்வார்கள் பல இடங்களில் பல தடவை பிரபத்தி பண்ணதுக்கு மற்றொரு காரணமும் காட்டியிருக்கார், என்னன்னாக்கா இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க வாழ்க்கை, அதனால அந்த விஷய வைலட்சண்யம் எவ்வளவு உயர்ந்த விஷயம், அதை இத்தனை நாள் நாம் பெறாமல் இருந்தோம், இன்னும் காலம் தாழ்க்கிறது, இங்க இவர்கள் நம்சாரிகள் நடுவிலே இருக்கிறோமே, எப்பொழுது போகப்போகிறோம், எப்பொழுது பெறப்போகிறோம். அசோகவனத்திலே இருந்த சீதையானவள் ராட்சசிகள் மத்தியத்திலே இருந்து துடித்தா போலே ஆழ்வாரும் துடித்தார்கள். ஆகையினாலே அவர் அடிக்கடி அடுத்து பண்றது சாஸ்திரத்துக்கு விரோதமா பண்ணக்கூடியதுக்கு ஒரு காலத்திலையும் குறவே கிடையாது. பக்தி பரவசர்களுக்கு எந்த காலத்திலேயும் எந்த சாஸ்திரமும் அவர்களை கட்டுப்படுத்தவே கட்டுப்படுத்தாது. அத்தியந்த பக்தி யுக்தானாம் நைவ சாஸ்திரம் நச்சக்கிரமாக, சாஸ்திரமும் கிடையாது கிரமமும் கிடையாது, அதனால அதை விசாரிக்க கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதைத்தான் இவ்விடத்துல எடுத்து காட்டுகிறார். மூன்று பிரகாரத்திலே பிரபத்தி பண்ணினாரே தவறல்லவா, பிரபத்தி ஒரு தடவை தானே, அப்படி இருக்கும்பொழுது மூன்று தடவை எதனாலே பண்ணினார்னு கேட்டார். எத்தனை தடவை பிரபத்தி பண்ணினாலும் எம்பெருமானை தவிர வேற புகழ் உண்டோ, வேற யார்ட்டையாவது பிரபத்தி பண்ணாரா பாருங்க, பெருமானைத்தானே பிரபத்தி பண்ணிட, அவனைத்தானே விடயமாக கொண்டு நீதான் எனக்கு உபாயம், உன்னையே உபாயமாக பற்றுகிறேன், உன்னுடைய அருளை தவிர வேறு கிடையவே கிடையாது, நீ கிருபை பண்ண வேண்டும் என்றுதானே அவனுடைய திருவடித்தாமரலை பற்றுகிறாள். அதைத்தான் புகழ் ஒன்றில்லாவடியார், வேறு புகழ் கிடையாது, ரட்சகாந்தர சூன்யத்தை, வேறு ரட்சகன் கிடையவே கிடையாது. அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் காலட்சேபத்தில், சேவிக்கக்கூடிய காலத்தில் கீழே விழுந்து சேவிக்க ரெண்டு கையையும் தலைக்கு மேலே கூப்பின்ட்டுருக்கணும், அதே போல் ரெண்டு காலும் ஒன்றாக சேர்ந்திருக்க வேணும். ரெண்டு கையும் ஒன்றை சேர்த்திருந்தாக்கா என்ன அர்த்தம்னா, என்னிடத்துல உன்னை அடைவதற்கு எந்த உபாயம் வேறு எந்த உபாயமும் கிடையாது. ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ந தர்ம நிஷ்டோஸ்வின சாத்ம வேதி, உன்னை அடைவதற்கு நான் கர்மக்கான பக்தி உங்களோ வேறு எதையுமோ நான் அனுஷ்டிக்கவில்லை, நீயே உபாயம். ரெண்டு கையையும் சேர்த்துனுட்டோம்னா என் கையில் ஒன்றுமே கிடையாது, கை முதல் இல்லாமல் கைக்குள்ள ஒன்றுமே கிடையாது, நான் பண்ணினது ஒன்றுமே கிடையாது. அதே போல் கால் ரெண்டையும் சேர்த்துனுட்டோம்னாக்க நீ வேண்டான்னு தள்ளினாலும் வேற ஒருத்தர் இடத்துல போக மாட்டேன்னா, கால் ரெண்டும் சேர்ந்துருந்தா வேற இடத்துக்கு போக முடியுமோ அப்படின்னா வச்சு பார்க்கறது. எல்லாரும் எழுந்திருந்து நின்றுட்டு கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துண்டு கால் ரெண்டு ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய கால் பிரியாமல் ஒரு இடத்துக்கு போகணும்னு பார்க்கறது, முடியுமான்னு பார்க்கிறது, ஒரு காலத்துலேயும் முடியவே முடியாது. ஆ இரண்டு காலம் சேர்ந்து விட்டால் இவ்விடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நான் போக மாட்டேன் என்று அகதி அகதிஹி அகிஞ்சனோ அகதிஹி அகிஞ்சனன், என்னிடத்துல உன்னை அடைவதற்கு எந்த உபாயமும் கிடையாது, அது ஆகிஞ்சன்யம் அதன்ய கதித்வம், உன்னை தவிர வேறு கதி கிடையாது. ஆகையினாலே எம்பெருமானையே பற்றுகிறபடினாலே இவர்கள் எத்தனை தடவை பிரபத்தி பண்ணாலும் அதனாலே சாஸ்திரத்திற்கு அழிவு வராது. இவருடைய அனுஷ்டானத்தாலே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அனுஷ்டிக்கவில்லையே என்கிற குறை ஒரு காலத்திலே ஏற்படவே ஏற்படாது என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே.
மறித்து மறித்து அங்கே சரணம் புகும் அத்தனை போக்கி வேறு புகழ் இல்லையே இவருக்கு.
மறித்து மறித்துன்னா திரும்பி திரும்பின்னு அர்த்தம். மறித்து மறித்து ரிப்பீட்டட்லி அங்க சரணம் புகழே ஒழிய வேறு புகழே கிடையாது. வேறு ஒருத்தனை புகழாக கொள்வார்களா? வேறு ஒரு இடத்துல இந்த தடவை பிரபத்தி இவ்விடத்துல, அந்த தடவை பிரபத்தி அங்க. சரணம் சரணம்ன்றது இப்ப எத்தனையோ பேர் சரணம் சொல்றாள்லையோ. பொலிந்தன விரான இடத்துலயும் சரணம், திருவேங்கட முடியாத இடத்துலயும் சரணம், மற்ற தேவத இடத்துலயும் சரணம். அது நம்ம வாயால சொல்றதுக்கு இஷ்டப்படவில்லை, எல்லாம் பார்க்கிறோம் லோகத்துல. அதுபோல இவர்கள் ஒரு காலத்திலையும் போக போவதில்லை. ஆகையினாலே எம்பெருமான் ஒருவனையே அல்லது அவனுடைய அருளையே அவனையே உபாயமாக கொண்டது இந்த பிரபத்தி. ஆகையினாலே அதிலே எந்த விதமான குறைவும் கிடையவே கிடையாது என்று காட்டுகிறார்.
இப்படி சரணம் போகிறதும் அவன் பிரசாதத்துக்காகவே.
இப்படி சரணம் போகிறது எதற்கான? அவனுடைய பிரசாதம். பிரசாதம்னா கிருபைன்னு அர்த்தம். பிரசாதம்னா சக்கர பொங்கல் புளியோரையெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம், நமக்கு அவ்வளவுதான் தெரியும் பிரசாதம் அப்படின்னு சொன்னா அதான் நினைச்சுட்டு இருக்கோம். பிரசாதத்திற்கு அவனுடைய கிருபைக்காகத்தான், உன்னுடைய கிருபையை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை என்று அதை பிரார்த்திப்பதார்களை ஒழிய வேறல்ல.
அதுதானும் இதிலே சித்திக்கையாலே ஏவம் பிரகாரத்தாலே என்கிறார்.
அதுதான் இதிலே சித்திக்கை. இதுல என்னக்க, இந்த துவயத்திலே, இந்த துவயார்த்தமாக இருக்கக்கூடிய சரணாகதி கத்தியத்திலேயே அது சித்திக்கிற சரணாகதி கத்தியத்தை சொல்லின்றோம் போறோம். ஏவம் வக்தா இப்படி சொன்னீரே, இப்படி சொல்லிக்கொண்டே இரும். ஏவம் வக்தான்றது ஏவம், ஏவம் வக்தா சதா, ஏவம் வக்தா சதா, ஏவம் வக்தா அப்படின்னு கொள்ளணும். இப்ப சொன்னீரே, இதே திரும்பி திரும்பி சொல்லின்றோம், அதுவே துயார்த்தம் என்று காட்டுகிறார்.
வக்தா நெஞ்சுக்குள்ளே வேண்டா.
ஆமா, வக்தான்னா வாயினாலே சொன்னால் போதும். வக்தான்னா சொல்லுகிறவன், சொல்லுகிறவராக அர்த்தம். இப்ப சொல்லுகிறவராக நெஞ்சுக்குள்ளே நினைக்கிறது உண்டு. நெஞ்சுக்குள்ளே நினைக்குவதற்கே அதுவும் சரணம் தான். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும்னு மூணையும் சொல்றார் ஆழ்வார். மனசினால நினைக்கிறதும் பிரபத்தி தான். சமய உபாய பூத்தோமே பவாய்க்கு பிரார்த்தனா மதி சரணம். மத்தின்னா நினைவு. நினைவு பண்ணாலும் நீயே எனக்கு உபாயமாக ஆக வேணும் என்று நினைப்பதிருக்கிறதே அதுவும் சரணாகி தான். வாயால சொல்ல முடியல. சில பேர் ரொம்ப படுத்துட்டு இருக்கா, அவள் உடம்பு சரியில்லை, வாயை திறந்து சொல்ல முடியல, அப்படிப்பட்ட நிலை. அந்த சமயத்துல அவளுக்கு ஞானம் ஏற்படுறதுன்னு வைத்துக்கொள்ள ஆச்சாரியன் வந்து சொல்றார், இப்படி இருக்கேப்பா எம்பெருமானிடத்திலே நீ உன்னை சமர்ப்பிக்க வேண்டாமா என்று தெரிவிக்கிறார். தெரிவித்த காலத்துல தவறு நாம் பண்ணினதையும் எனக்கு தோன்றுகிறது, வாயினாலே சொல்ல முடிவதில்லை, மனசினாலே நினைத்தாலும் போதும், என்ன ஸ்பர்த்தவியமே போரும்னு விட்டார். ஆகையினாலே வாயினாலே சொல்றதுன்னு இங்க சொல்றாரு, நெஞ்சுக்குள்ளே நினைக்கவே வேண்டாம். நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணமானது புறம்பு வெளியிலே புறப்பட்ட சொல்லாக இருந்தாலும் போதும்ன்றார். நெஞ்சுக்குள்ளே நினைத்து வாயினாலே சொன்னாலும் போதும்னு அர்த்தம்.
இப்ப நெஞ்சுக்குள்ளே வேண்டா, அனுபவம் வழிந்து புறப்பட்ட சொல்லே அமையும்.
ஆமா, அனுபவம் வழிந்து, அனுபவமானது வழியிறது. அனுபவம் வழிந்த சொல்றதுக்கு அழகான அர்த்தம் என்ன? ஒரு தடாகம் நிறைஞ்சிருக்கு, ஒரு பெரிய ஏரி நிறைந்து விடுகிறது. நிறைந்த பிற்பாடு பிரிம்புல், பிரிம்புல் ஆச்சுன்னா அது ஓவர்ஃப்ளோ இருக்கு. அந்த பிரிம்புல் ஓவர்ஃப்ளோ என்று அதுதான் அனுபவம் நிறைந்து வழிந்த சொல், வழிந்த சொல் தான். ஆழ்வாருடையது திவ்ய பிரபந்தம் எப்படிப்பட்டதுன்னா, தான் எம்பெருமானை அனுபவிக்க அந்த அனுபவம் நிறைந்து வழிந்த சொல் தான் திருவாய்மொழியாக அவதரித்து என்றார். அதே போல இவ்விடத்துல எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவத்தினாலே ஏற்படக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் போதும், அனுபவம் நிறைந்து வழிந்த சொல்லாக இருந்தாலும் போதும், நீயே எனக்கு உபாயமாக ஆக வேணும், நீர் வாயினாலே சொன்னாலே போரும் என்கிறார்.
அன்றிக்கே
அல்லது மற்றொரு விதமாக அர்த்தம் அன்றிக்கே அதவா ஆர்னு அர்த்தம்.
ஏவம் வக்தா துவயம் அர்த்தானுசந்தானேன சகா, இக்கத்தியத்தை அனுசந்திக்கவே துவயத்தை அர்த்தானுசந்தானத்துடன் அனுசந்தித்தீராகிறீர்.
ஆமா, இந்த கத்தியத்தை அனுசந்தித்தாலே போறோம், துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தித்தவராக ஆகிறீர். வேற ஒரு பிரபந்தம் தேடி போக வேண்டாம், வேற திருவாய்மொழி தேடின்னு போக வேண்டாம், வேறு ஒன்று வேண்டாம். இந்த துவயம் இருக்கிறதே, துவயம் அர்த்தானுசந்தானேன சகா, துவயம் அர்த்தானுசந்தானத்தோடு இருக்கக்கூடியது இதுவே கத்தியமே, சரணாகதி கத்தியமே. இந்த சரணாகத்தியத்தையே நீர் அனுசந்தித்துக் கொண்டிருக்கலாம் என்பதும் அர்த்தமாக காட்டுகிறார்.
இரண்டும் பொருள் ஒன்றே இரே என்னவுமாம்.
இரண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். சிவநாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, இது துவயம். இந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் சரணாகதியிலே விவரித்தார். இதை கீழேயே பார்த்திருக்கோம், துவயமந்திரத்தில் இருந்தபடியே விவரிக்கிறார். அதே போல ஸ்ரீராமாயணம், அதே போல திருவாய்மொழி, இதெல்லாம் பார்த்தோம் கீழே. ஆக ஸ்ரீவச்சன பூஷணம், ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயும் இந்த சரணாகதி கத்தியத்திலேயும் எப்படி இருக்கிறதோ அப்படியே விவரித்தார். அதாவது சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே பூர்வகண்டார்த்தம் முதல்ல சொன்னார், அப்புறம் உத்தரகண்டார்த்தம் சொல்றார். அது ஸ்ரீவச்சன பூஷணத்திலும் கத்தியத்ரேயத்திலே சரணாகதி கத்தியத்திலேயும் நாம் பார்க்கிறோம், இருந்தபடியே விவரிக்கிறார். பூர்வகண்டத்தை முதல்ல விவரிச்சு பிற்பாடு உத்தரகண்டம். பூர்வகண்டம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய, உத்தரகண்டம் ஸ்ரீமதே நாராயணாயணம் அப்படியே விவரிக்கிறார். ஆனால் திருவாய்மொழியிலையும் ஸ்ரீராமாயணத்திலையும் மாறி விவரித்திருக்கிறார். முதல்ல உத்தரகண்டத்தை விவரித்து உபேயத்தை சொல்லி பிற்பாடு உபாயத்தை சொல்கிறார் என்று பார்க்கிறோம்னு கீழே உபன்யாசத்தை விவரித்து தெரிவித்திருக்கிறேன் இந்த காலக்ஷேப கோட்டியலை. அதை மறுபடியும் கேட்டு பார்ப்பது அதிலிருந்து நன்றாக தெளிவு ஏற்படும். ஆகையினாலே துவயார்த்தத்தினுடைய விவரணமாக அமைந்ததுதான் சரணாகதி கத்தியம். துவயம் அர்த்தானுசந்தானேன சகா என்றால் இந்த சரணாகதி கத்தியத்திற்கும் துவயத்திற்கும் ஏகார்த்தம்தான், ஏகார்த்த பிரதிபாதகமாக இருக்கக்கூடியதான் இந்த இரண்டு கிரந்தங்களும். இரண்டு பிரகாரத்திலையும் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தைப்பாடுகள் என்பதாக தெரிக.
ஆனால் ஒரு கால் அனுசந்தித்தாலும் அமையுமோ வெண்ணில்,
ஒரே ஒரு தடவை அனுசந்தித்தால் போருமா? ஏன்னா ஏவம் பக்தான் இருக்கு, அதுக்கு மேல சதான்னு ஒண்ணு இருக்கு. சதான்னா எப்பொழுதும் அனுசந்திக்க வேண்டும் என்று சொல்கிறான் எம்பெருமான். துவயத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணின்றோம், துவயார்த்த அர்த்தத்தோட கூட துவயத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கும் வேண்டும் காலக்ஷேபத்திற்காக, பொழுது போக்குவதற்காக. இனிமையா இருக்கணும், பொழுதுபோக்குவது இனிமையா இருக்கணும்னு அர்த்தம் தெரிஞ்சா தானே இனிமையா இருக்கும். அர்த்தம் தெரியாமல் சொன்னா இனிமையா இருக்காது. எதையுமே மந்திரம் ஏன் நமக்கு சொல்லச்சே கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டால் அதனுடைய அர்த்தம் நஞ்சில படுறதில்லை. காயத்ரி மந்திரம் இருக்கு, காயத்ரி மந்திரத்தை 1008 தடவை ஜபம் பண்றோம், எப்படா முடிய போறதுன்னு தோன்றுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா அதனுடைய அர்த்தானுசந்தானம் நமக்கு இல்லாதபடியினாலே. அதனால அர்த்தானுசந்தானத்தோட துவயத்தை நீர் அனுசந்தித்து காலக்ஷேபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இப்போ இங்க இடத்துல சொல்றான், ஒரு தடவை சொன்னா போருமா? அல்லது அந்த துவயார்த்தத்தை விவரிக்கக்கூடிய இந்த கத்தியம் சரணாகதி கத்தியத்தை ஒரு தடவை அனுசந்தித்தால் போதுமா அப்படின்னு கேள்வி வருகிறது. பெருமான் என்ன சொல்றானா? சதானு எப்பொழுதும் நான் இடவிடாமல் அப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கணும் என்று எம்பெருமான் இவ்விடத்திலே காட்டுகிறான். ஏன் சதான்னு சொல்றான்? சதான்னு ஆல்வேஸ்னு அர்த்தம். எதற்காக அதை விசாரிக்கிறார் இவ்விடத்திலே.
சதா எப்போதும், எப்போதுமாக வேண்டுவான் என்னெல்லில்,
எப்போதுமாக வேண்டுவான், இதுக்காக எப்போதும் சொல்லிட்டு இருக்கணும், எதுக்காக எப்போதும் சொல்லிட்டு இருக்கணும்னு எம்பெருமான் நியமிக்கிறான் இவ்விடத்திலே. நம்பெருமாள் எம்பெருமானாரை பார்த்து என்று கேட்டால் அதற்கு சமாதானம் அருளி செய்கிறார்.
உபாயாந்தரங்களும் உபேயாந்தரங்களும் நடையாடும் நெஞ்சாகையாலே,
இந்த நெஞ்சு எப்படிப்பட்ட நெஞ்சு எப்படிப்பட்டதுன்னா யாருடைய நெஞ்சாக இருந்தாலும் இந்த நெஞ்சில ரெண்டு உபாயாந்தரங்கள், எம்பெருமானை பெறுவதற்கு வேறு உபாயங்கள், கர்மக்கான பக்தி யோகங்கள், அதை பற்றியும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் விவரம் நன்னா தெரிவிச்சிருக்காரு எம்பெருமானார். என்ன சொன்னா, எம்பெருமானாருடைய நெஞ்சையே எடுத்துக்குவோம், எம்பெருமானாருடைய நெஞ்சில உபாயாந்திரங்களும் பட்டு கிடக்கு. உபாயாந்திரங்கள் எல்லாம் என்ன, இந்த மாதிரி உபாயாந்திரங்கள்னு கண்ணன் சொன்னதை அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அவன் தேரில் சொன்ன விராமானுஷன், இவர் பாரினில் சொன்ன விராமான், ஈதையன் சென்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன விராமானுஷன் இவருக்கு பெயர் வைக்கிறார் திருவரங்கத்து அமுதரார். நல்ல இவர் தான் அர்த்தம் பண்ணியிருக்க. கீதைக்கு பாஷ்யம் அருளி செய்திருக்கிறார் சுவாமி எம்பெருமானார், ஸ்ரீ கீதா பாஷ்யம். அதுல உபாயாந்தரங்களை பத்தி எல்லாம் கண்ணன் பறக்க பேசி இருக்கிறார், அதெல்லாம் இவர் நெஞ்சில இருக்கு. அதே போல உபேயாந்தரங்கள், வேறு வகைகளான சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்தம்னு சொல்லக்கூடிய சப்தாதி விஷயங்களை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கான். ரெண்டும் நெஞ்சில இருக்கு, நெஞ்சில இவருக்கு பட்டு கிடைக்கிறது, நன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நெஞ்சு, இந்த லோகத்துல இருக்கிறவாளுடைய நெஞ்சில எல்லாம் உபாயாந்திரங்களும் இருக்கு உபேயாந்திரங்களும் இருக்கு. உபாயாந்திரங்கள்னா எம்பெருமானை அடைவதற்காக மற்ற உபாயங்கள், கர்மஜான பக்தி உங்கள் பிரபத்தியை தவிர மற்றவர்களுக்கு உபாயாந்திரங்கள்னு பேரு. அதே போல உபேயம் என்றால் அடையப்பட வேண்டிய வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு லோகத்துல, புத்திரன், கிரகம், க்ஷேத்திரன், மித்ரன், இவைகள் எல்லாம் எத்தனையோ இருக்கு. இப்படிப்பட்டவைகள் இருக்க இவைகளும் நெஞ்சில பட்டு கிடக்கு. அதனால் ரெண்டும் நடையாடக்கூடிய லோகத்திலே இருக்கிறபடியினாலே இந்த நெஞ்சிலே உபாயமும் உபேயமும் வெவ்வேறாக பட்டு கிடக்கிறது.
உபாயாந்தரங்களும் உபேயாந்தரங்களும் நடையாடும் நெஞ்சாகையாலே அவை புகுராமைக்காக சதா என்கிறது.
அவை போறக்கூடாது, உபாயாந்திரங்கள் நெஞ்சில படவே கூடாது, நெஞ்சிலிருந்து விரட்டி அடிக்கணும். அதே மாதிரி உபேயாந்திரங்கள் மற்ற விஷயங்கள் வரவே கூடாது, வேணும்னா ஆசை வரவே கூடாது. அதுக்காக என்ன பண்ணும், துவயத்தை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது சரணாகதி கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தா இந்த உபாயத்தில் வேறு உபாயங்களிலே நெஞ்சு செல்லாது, வேறு உபேயங்கள் வேணும் என்கிற ஆசை கனவிலும் ஏற்படவே ஏற்படாது. இந்த இரண்டையும் தவிர்க்க வேண்டும். ஆகையினாலே அதற்காக எப்பொழுது பார்த்தாலும் சரணாகதி கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டிரும், துவயத்தை அர்த்தத்தோடு கூட அனுசந்தானம் பண்ணிக்கொண்டிரும்னு எம்பெருமான் நியமிக்கிறான் இவ்விடத்திலே. அன்றைக்கே அல்லது மற்றொரு விதமாக இதற்கு சமாதானம் சொல்ல, அல்லது மற்றொரு விதமாகவும் இதற்கு சமாதானம் சொல்லலாம். இந்த கேள்விக்கு சமாதானம் எதுக்காக எப்பவும் சொல்லிட்டு கேள்வி, அதுக்கு சமாதானம் மற்றொரு விதமாக சொல்கிறார்.
இவ்வதிகாரிக்கு பிரகிருதி சம்பந்தமும் பகவத் சம்பந்தமும் இரண்டும் கூட கலசி வர்த்திக்கையாலே,
இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் என்ன, இவ்வதிகாரிக்கு இந்த எம்பெருமானை பற்றின அதிகாரிக்கு ரெண்டும் கூட கலசி வர்த்தி கலசி இருக்கிறது. எதெல்லாம்னு கேட்டாக்க, ஒன்றும் எம்பெருமானுடைய சம்பந்தம், மற்றொன்று பிரகிருதி சம்பந்தம். சரீரம்தான் பிரகிருதி, பிராகிருதமான சரீரம்னு சொல்கிறோம். இந்த பிரகிருதி சம்பந்தமும் இருக்கு, இதை விட்டுட்டா போயிட்டோம், இந்த லோகத்தை விட்டா போயிட்டோம், இந்த சரீரத்தை விட்டுட்டா போயிட்டோம், போகலை இல்லை, சரீரத்தோடு கூடி இருக்கிறோம். பிராகிருதமான வஸ்துக்களை நாம் தினமும் பார்த்துட்டே இருப்போம், கண்ணுக்கு எதிரில் பார்த்துட்டே இருப்போம். இந்த பிராகிருதமான வஸ்துக்களோட நாம் கூடியே இருக்கிறோம். அதே சமயத்தில் பகவத் சம்பந்தம் அதுவும் நெஞ்சில பட்டுன்னுதான் இருக்கு. இப்படிலாம் காலட்சேபம் கேட்கச்ச நமக்கு பகவத் சம்பந்தம், நமக்கு அனாதியான சம்பந்தம், நிருபாதிக பந்து அவன்தான், அவனுக்கு நமக்கும் உண்டான சம்பந்தத்தை ஒழிக்க முடியாது. தினம் திருப்பாவை சொல்லச்சே உந்தன்னோடுற வேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாதுன்னுச்சே, இந்த அர்த்தங்கள்லாம் நெஞ்சிலப்படுறது. இந்த பகவத் சம்பந்தமும் இருக்கு, பிரகிருதி சம்பந்தமும் இருக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு நாம் இந்த லோகத்திலே வாழும் காலத்திலே, இது உண்மை. ஆகையினாலே செய்ய வேண்டியது என்ன, அடுத்தபடியா சொல்ற,
பிரகிருதி சம்பந்தம் இதர விஷயங்களிலே மூட்டும்.
ஆமாம், பிரகிருதி சம்பந்தம் சம்பந்தம்னா சரீர சம்பந்தம்னு வைத்துக் கொள்வது, அதனால இதர விஷயங்கள் மற்ற விஷயங்களில் கொண்டு மூட்டும். கலசேபம் கேட்டுட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கச்சு என்ன பண்ணுறோம், ஆச்சு போகிறோம், மணி ஒன்றரை எடுத்து ஒன்றரை மணிக்காலம் எடுத்து போகிறோம் அப்படின்றோம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா பிரகிருதி சம்பந்தமானது மற்ற விஷயங்கள், கொஞ்ச நாள் உட்காந்துட்டு டிவி பார்க்கலாமா அப்படின்னு தோன்றுகிறது. இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற அப்படின்னால அதில் கொண்டு போய் மூட்டுகிறது, அதில் கொண்டு போய் சேர்க்கிறது. பிரகிருதி சம்பந்தம் இதர விஷயத்திலே மூட்டுகிறது என்பதை பார்க்கிறோம்.
பகவத் சம்பந்தம் ஸ்வரூபானுரூப விருத்தியிலே மூட்டும்.
பகவத் சம்பந்தம் ஞாபகம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, சரி சரி இந்த பகவத் விஷயத்தை கேட்டாச்சு, நாம் உடனே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் பெருமாள் புறப்பட போகிறார், பெருமாளுடைய புறப்பாடு சேவிக்கலாம் அப்படின்னு அதில் ஆசையில் கொண்டு போய் மூட்டும். பகவத் சம்பந்த ஞானம் ஏற்பட்டால் ஐயோ பகவானுடைய சம்பந்தம், அந்த சம்பந்தம் இருக்கிறபடினாலே நாம் பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டும். பகவத்
சம்பந்த
ஸ்வரூப ஸ்வரூபானுரூப விருத்தி, ஸ்வரூபத்திற்கு தகுந்ததான விருத்தி. விருத்தின்னா தொழில், என்ன தொழில், அடிமை தொழில், கைங்கரியம். கைங்கரியத்தில் கொண்டு போய் மூட்டும். ஸ்வரூபம், ஸ்வரூபம் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் என்ன, பகவத் சேஷத்துவம். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் ஸ்வரூபானுபந்தியாக ஸ்வரூபானுரூபம் என்ன, ஸ்வரூபத்திற்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய என்ன, அந்த சேஷத்துவத்துக்கு தகுந்ததாக என்ன, சேஷத்துவ விருத்தி, கைங்கரியம். இந்த கைங்கரியம் பண்ணாமல் போனால் ஒரு காலத்திலையும் சேஷத்துவம் ஜீவிக்காது. ஆகையினாலே அதில் கொண்டு போய் சேர்க்கிறது, பிரகிருதி சம்பந்தம் பிராகிருதமான விஷயங்களில் கொண்டு போய் சேர்க்கிறது, பகவத் சம்பந்தம் பகவத் கைங்கரியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது, எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கிறது, அங்கேயும் கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கு, பகவத் சம்பந்தமும் பிரகிருதி சம்பந்தமும் இந்த லோகத்தில் வாழும் காலத்தில் நமக்கு சேர்ந்து இருக்கிறது, கலசி இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இப்படி சேர்ந்திருக்கிற அப்படின்னால இந்த தோஷம் ஏற்படும். பகவத் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து ஸ்வரூபானுரூபமாக இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியத்திலேயே நாம் எப்பொழுதும் இருக்கோம், கிடையவே கிடையாது. இதர விஷயங்கள்லேயும் நாம் பொழுதை கழிக்கிறோம். மற்ற விஷயங்களிலே கொண்டு போய் மூட்டும் பிரகிருதி சம்பந்தம், பகவத் சம்பந்தம் பகவத் கைங்கரியத்திலே மூட்டும்.
இங்கனே இருக்கச் செய்தே இவர் இதர விஷயங்களுக்கு அஞ்சி பகவத் விஷயத்தை பற்றினவர் ஆகையாலே ஏற்கவே அதில் அன்வயம் இல்லை.
அதுக்கு மேல சொல்றார், எம்பெருமானார் விஷயமா இப்போ எடுத்துக்குவோம், எம்பெருமானார் விஷயமாக, எம்பெருமானார் இப்பொழுது துவயம் அர்த்தானுசந்தானே சகான்னு சொல்றார். அது சதான்னு எம்பெருமானாருக்கு ஏன் சொல்றான், நமக்கு ஒன்றுன்னா சொல்லலாம், எம்பெருமானாருக்கு சொல்லலாமோ, எம்பெருமானாருடைய அந்த பிரகிருதி சம்பந்தமானது இதர விஷயத்தில் கொண்டு போய் மூட்டுமோ, மூட்டாது. காரணம் என்ன, எல்லாவற்றையும் விட்டவர், புறம்புண்டான பற்ற வஸ்துக்களை அடைய வாசனையோடைய விடுகையும் எம்பெருமானையே தஞ்சமென்று பற்றுகையும் என்று காட்டுகிறார் பிள்ளலோகாச்சாரியர். துவயப்பிரகரணத்தில் மும்முட்சுப்படியினுடைய தொடக்கத்தில், மூச்சுப்படியில துவயப்பிரகரணத்தினுடைய தொடக்கத்தில் இதைத்தான் சொல்றார். ஒரு வைஷ்ணவாதிகாரிக்கு அவசியாபேட்சிதம் என்று தெரிவிக்கிறார். சிவ வைஷ்ணவன் இருந்தாக்கா அவனுக்கு இந்த குணங்கள்லாம் ஏற்படணும் அப்படின்னு சொல்றார். அப்போ முதல்ல என்ன சொல்றார், மற்ற விஷயங்கள்ல இதர விஷயங்கள்ல பற்று அடியோடு ஒழிந்திருக்கணும். புறம்புண்டான பற்றுக்களை பகவானை விட்டு மற்ற விஷயங்கள் புறம்புண்டான விஷயங்கள், புறம்புண்டான விஷயங்களிலே பற்று ஆசையை விட்டிருக்கையும் வாசனையோடு விட்டிருக்கையும் அதில் எந்த விதமான வாசனையே கூடாது. மறுபடியும் வாசனை நம்ம மறுபடியும் கொண்டு போய் மூட்டோம், அடியோடு விட்டிருக்க வேணும். அருமனே எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்று, எம்பெருமானையே உபாயமாக பற்ற வேண்டும், அவனே ரட்சகன் என்று பற்ற வேண்டும். அப்படி இருப்பது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிக்கு அவசியாபேட்சிதம், அவசியம் வேணும்னு கட்டியிருக்க. இப்போ எம்பெருமானார்களை சேர்ந்தவர் தானே, இதர விஷயங்களிலே அவருக்கு ஒரு காலத்திலையும் ஆசையை கிடையவே கிடையாது. சன்னியாசின்னு என்ன அர்த்தம், எல்லாம் பற்று விட்டவன், பற்றற்றவன், பற்றற்றவனான அத்தபத்த சுத்தவாழும் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கவீன் அத்தபத்தர், அவனுக்கு அற்று தீர்ந்த பக்தர்னு சொல்லலாம். இது மற்றொரு விதமாக ரசமாக சொல்ல அத்தபத்த, மற்ற விஷயங்களிலே பற்று அற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் முற்றும் துறந்த முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த முற்றும் துறந்த முனிவர்களிலே உயர்ந்தவர் அவனைத்தான் துறவி, எல்லாவற்றையும் துறந்தவர், பிரகதி பிராகிருத விஷயங்களை அடியோடு விட்டவர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் எம்பெருமானார். அப்போ பகவத் சம்பந்தம் தானே அவருக்கு உரைத்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது பகவத் கைங்கரியத்திலே தானே கொண்டு போய் மூட்டோம். பகவத் கைங்கரியத்தைக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த பிரகிருதி சம்பந்தம் தான் பிராகிருத விஷயத்தில் கொண்டு போய் மூட்டோம். பிராகிருத விஷயத்தில் கொண்டு போய் மூட்டுவதற்கு வழியே கிடையாது எம்பெருமானார். நமக்கு உடனே அப்படி பண்ணுமே ஒழிய அவருக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஏன் சதா எப்பொழுதும் நீர் இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கணும்னு சொல்லாது. எப்பொழுதும் அனுசந்தானம் எதற்காக பண்ணணும், பிரகிருதி பிராகிருதமான விஷயங்களிலே பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறபடினாலே இவன் ஆசை வைப்பன், அதை தவிர்ப்பதற்காக வேண்டும்னு சொன்னார். எம்பெருமானாருக்கு அது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எதற்காக சதா ஏவம் பக்தான் எம்பெருமான் இவ்விடத்திலே நியமிக்கிறான், கண்டிஷன் போடுறான் என்று கேட்கிறார்.
இனி விருத்தி விசேஷமோ வென்றால் ஒரு தேச விசேஷத்திலே ஆகையாலே விப்ரகிருஷ்டமாய் இருந்தது.
ஆமா, விருத்தி விசேஷம், விருத்தி விசேஷம்னா கைங்கரியம்னு அர்த்தம். உயர்ந்த விருத்தி விசேஷம்னா உயர்ந்த விருத்தி, எத்தனையோ விருத்திகள் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ இடங்களுக்கு போறோம், எத்தனையோ விருத்தி தொழில் எல்லாம் பண்றோம். ஆனால் இது உயர்ந்த விருத்தின்னா பகவத் கைங்கரியம். அந்த பகவத் கைங்கரியம் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா, இங்கே கிடைக்கிறதா, இங்கே கிடைப்பதில்ல, பரவ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது பரமபதம். பரமபதத்தில் போனால் அவிச்சின்னம், இடைவிடாமல் பகவத் கைங்கரியம் சதாபஷ்யந்து சூரையகான்னு எம்பெருமானை அனுபவித்து கொண்டு அனுபவஜனித்த பிரீத்தி காரித்த அசேஷாவஸ்தோஜித்த அசேஷ சேஷ தைக்கரத்து ரூப நித்திய கைங்கரிய நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு சொன்னாரே, அது அங்கே தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்கும். விப்ரகிருஷ்டம்னா வெகு தூரத்திலே இருக்கிறது, உடனே கிடைக்கக்கூடியதா, கிடைக்காது. ஆகையினாலே இவருக்கும் சதான்னு சொல்கிறான்ற. அது எப்படி,
இனி இருக்கும் நாடைக்கு போதுபோக்கு இதுவாக இருக்கும் ஆகையாலே எப்போதும் என்கிறது என்றுமா.
ஆமாம், அதனால சொல்கிறார் எம்பெருமானாருக்கு சொல்லும் காலத்தில் இவருக்கு பிராகிருத விஷயத்தில் எந்த விதத்துலேயும் சம்பந்தம் வரவே வராது. பகவத் கைங்கரியமே இவருக்கு சித்திக்கும். ஆனால் இந்த பகவத் கைங்கரியம் இருக்கிறதே அது வெகு காலத்துக்கு பிற்பாடு, இந்த சரீரம் கழிந்த பிற்பாடு, இருந்து ஜீவாத்மா புறப்பட்டு விரஜையிலே ஸ்தானம் பண்ணி அவ்விடத்திலே போய் பரமபதத்திலே அந்த கைங்கரியத்தை பெற வேணும். அவ்வளவு காலம் இருக்கு. அந்த காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, திருப்பி திருப்பி இதையே சொல்லின்றோம். ஒரு தடவை சொன்னோம், ஒரு தடவை சொன்னால் எத்தனை அழியாக போடும். இன்னைக்கு எல்லாம் சரணாகி சத்தியத்தை சொல்கிறதுன்னா நல்லா நிறுத்தி நிதானமாக சொன்னால் கூட 20 நிமிஷம், 25 நிமிஷம் அல்லது அரை மணி காலம்னு வச்சுக்கிறது, அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. அப்புறம் மற்ற பொழுது எப்படி கழிக்கிறது, ஆகையினாலே எப்பொழுதும் இதையே சொல்லிக்கொண்டிடும், அதுவே கைங்கரியம்னு நினச்சிக்கும், அவ்வளவுதான். அதனாலே பரமபதத்திலே போய் கைங்கரியம் பெறுவதற்கு வெகு காலம் இருக்கிறது. அப்படி இருக்கும் காலத்தில் இங்கே எப்படி பொழுது போக்குறது, விரோதியை போக்கிக் கொள்வதற்காக அல்ல, விரோதமாக இருக்கக்கூடிய பிராகிருத விஷயத்திலே கொண்டு போய் மட்டும் பிரகிருதி சம்பந்தம், இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அற தொடர்ந்தவர் இவர். ஆகையினாலே இவருக்கு அந்த பிரகிருதி வசியத்தை இல்லாமல் போயிற்று. அப்படி இருக்கும் பொழுதோ இவர் எதுக்காக எப்பொழுதும் சொல்லணும்னா, பொழுத கழிக்கணுமே, பகவத் கைங்கரியம் பரமபதத்திலே சித்திக்கும் ஆகையினாலே, இடைவிடாத கைங்கரியம் அங்குதான் சித்திக்கும் ஆகையினாலே, அவ்விடத்திலே போய் அந்த கைங்கரியத்தை லபிக்கும் வரை கிடைக்கும் வரை இந்த லோகத்திலே இருக்கும் காலத்திலே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கும் நியமிக்கிறான் இவ்விடத்திலே என்பதாக காட்டுகிறார்.
ஆகிலும் இவ்விருப்புக்கு அவசானம் ஏதோ என்னும் அபேட்சையிலே யாவத் சரீரபாதம் என்கிறார்
சொல்றார். அடுத்தபடியா சதான்றதுக்கு அர்த்தம் இருக்கும் இல்லையோ? எல்லாரும் சன்னியாசிகள்னா எப்பொழுதும் இந்திரனுடைய நியமனம், எப்பொழுது பார்த்தாலும் துவயத்தை சொல்லிட்டே இருக்கணும், துவயார்த்தத்தை மனசிலே கொண்டே இருக்க வேணும்னு நியமனம். இந்த நியமனத்தை மீறக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்திரனுடைய ஜூரிஸ்டிக்ஷன், அவள் எல்லாரும் யமலோகத்துக்கு போக மாட்டா. சன்னியாசிகள் எல்லாரும் யமலோகத்துக்கு போகாமல் இந்திரலோகத்திற்கு போவார்கள். இந்திரலோகத்தில் இந்திரன் தான் அவர்கள் செய்த புண்ணிய பாப கர்மத்துக்கு சேர தண்டிக்கக்கூடியவன் அல்லது சுகத்தை அளிக்கக்கூடியவன். ஆகையினாலே இந்திரனுடைய கோர்ட்டில் விசாரணை நடக்கும். அப்பொழுது இந்திரன் சொல்றான், எந்த சன்னியாசி சதாசர்வ காலமும் இந்த துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணாமல் இருக்கிறானோ அப்படிப்பட்டவனை துண்டு துண்டாக வெட்டி அவனுடைய அந்த மாம்சத்தை சென்னாய்களுக்கும் ஓநாய்களுக்கும் சாராமிருகேப்ய பிராயச்சம் என்று தெரிவிப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதனால அந்த தண்டனை கிடைக்கும் அவர்களுக்கு அனவரதமும் இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்க வேணும்னு நியமனம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலேயும் சொல்கிறான் எம்பெருமான் என்றும் கொள்ளலாம். அதைத்தான் அடுத்த அவதாரம், எம்பெருமானாருடைய அடுத்த அவதாரம், ஏத்திப்பத்தி புனர் அவதார பூதர் என்று கொண்டாடப்படக்கூடிய மணவாள மாமுனிகள் அவருடைய தினச்சரியை, தினச்சரியை எரும்பியப்பா என்று சொல்லக்கூடிய தேவராஜ குரு அவருடைய அட்டதிக்கஜாச்சாரியர்களிலே ஒருத்தர், அவர் அருளி செய்திருக்கிறார். அவர் சொல்றார், எப்பொழுது பார்த்தாலும் மணவாள மாமுனிகளுடைய அதரம், அதரம்னா லிப்ஸ், ஓஷ்டம் அதரம் இரண்டும் அப்படி துடித்து கொண்டே இருக்குமா, ஏதோ உச்சாரணம் பண்ணி கொண்டே இருக்கிறாம். அது என்னன்னு கேட்டா, மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் சதர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம் என்பது வரவரமுனி தினச்சரியையிலே எறும்பியப்பாவாலே இடப்பட்ட அற்புதமான ஸ்லோகம். அதோட மந்திர ரத்னம் என்று துவயத்திற்கு பெயர். மந்திர ரத்னானுசந்தான, மந்திர ரத்னத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பர் சுவாமி மணவாள மாமுனிகள். மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம், இடைவிடாமல் அவருடைய உதடுகள் துடித்து கொண்டே இருக்கும். என்ன சொல்லிட்டு இருப்பார், மந்திர ரத்னம்னு சொல்லக்கூடிய துவயத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பர். பெருமையில்லை, அர்த்தானுசந்தானேன சகான்னு எம்பெருமான் நியமித்திருக்கிறபடினாலே பூர்வ அவதாரத்திலே எம்பெருமானுடைய நியமனம் ஆகையினாலே சதா ஏவம் பக்தா என்கிற நியமனம் அவருடைய நெஞ்சிலே நடையாடுகிறபடியினாலே சுவாமி என்னவென்றார்னா, ததர்த்த அதனுடைய அர்த்தத்தை, அதர்த்த தத்துவம் அர்த்த தத்த அர்த்தத்தை உள்ளபடி நெஞ்சிலே கொண்டு அதனாலே உடம்பெல்லாம் மயிர் பூச்செறிந்திருக்குமாம். ததர்த்த தத்துவ நித்தியான சன்னத்த புலகம், அதிலேயே சென்ற நெஞ்சை உடையவராக உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிந்து, ஹேர் ஸ்டாண்டிங் ஆன் தேர் ஒன்ஸ் ஹாரிபிலேஷன் சொல்றவன், உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிந்து இருப்பர், அதை சேவிப்பது பரம சௌபாக்கியம் என்கிறார் எரும்பியப்பா. ஆகையினாலே சதைவம் வத்தான்னு சொன்னத அப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தார் எம்பெருமானார். அடுத்த அவதாரத்திலேயும் அவர் சன்னியாசியாக ஆன பிற்பாடு இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறான் பார்க்கிறோம். நான் ஒன்னே ஒண்ணு, உடனே இது சொன்ன உடனே எல்லாரும் வந்து சன்னியாசிகளா போனாதான் அனுசந்தானம் பண்ணணும்னு நினைச்சு விடக்கூடாது. ஆமே எல்லாருமே அனுசந்தானம் பண்ண வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு மட்டிலும் அல்ல. ஏன், நம்மையும் பிராகிருத்தமான விஷயத்திலே கொண்டு போய் நெஞ்சு தள்ளிவிடாமல் இருக்கும். பிரகிருதி சம்பந்தமானது நம்ம இதிலே கொண்டு போய் தள்ளிவிடும். பகவத் சம்பந்தம் என்ன பண்ணும், பகவத் கைங்கரியத்திற்கு ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய சேஷ விருத்தி, உயர்ந்த விருத்தி, விசேஷ விருத்தியிலே கொண்டு போய் சேர்க்கும். ஆகையினாலே அனவரதமும் நாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் நியமிப்பார்கள்.
ஆகினும் இவ்விருப்புக்கு அவசானம் ஏதோ என்னும் அபேட்சையிலே யாவத் சரீரபாதம் என்கிறார்.
அடுத்தபடியா சரி, இப்ப இந்த காலம் இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இங்க இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு, எப்பொழுது முடியும், இந்த சரீரம் எப்பொழுது விழும், நான் எப்பொழுது பரமபதத்தை வந்து உன்னை சேருவேன் என்று அடுத்தபடியாக எம்பெருமானாருக்கு ஒரு எண்ணம் உதித்தது. அதை அறிந்து கொண்ட எம்பெருமான் அதற்கு பதிலளிப்பதாக இவ்விடத்திலே யாவத் சரீரபாதம் என்கிற சப்தத்தை இடுகிறான் என்று காட்டுகிறார்.
இவர்தாம் இப்படி கேட்கிறது உபாயாந்தர பரிகிரகம் பண்ணி அது முடிந்த வளவிலேயோ.
ஆமா, இவர் கேட்கிறாரு எப்பொழுது எனக்கு பரமதம் கிடைக்கும்னு கேட்கிறார். இப்பொழுது எப்பொழுது கிடைக்கும், இதற்கு அவசானம் எப்பொழுது, முடிவு, அவசானம் என்றால் முடிவு, எண்டுன்னு அர்த்தம், எப்பொழுது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த எம்பெருமானார் கேட்க வேண்டிய கேள்வி யார் கேட்க வேண்டியன்னா உபாயாந்தர நிஷ்டன் கேட்க வேண்டும். கர்மஜான பக்தி யோகத்தை பண்ணக்கூடியவன் அவன் என்ன கேட்கணும்னா எனக்கு எப்போ பரமோதம் அப்படின்னு அவன் கேட்கணும். அவன் கேட்கறதுக்கு அர்த்தம் உண்டு, ஆனால் இவர் கேட்கறதுக்கு அர்த்தம் கிடையாது. இவர் உபாயாந்தர நிஷ்டர், இவர் பிரபன்னர் அல்லவா. எம்பெருமானையே உபாயோபேயமாக பற்றி இருக்கக்கூடிய அதிகாரி கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. இவர் மனசுல இந்த சந்தேகமே உதித்திருக்க கூடாது, அதுக்கு எம்பெருமானும் பதில் சொல்லியிருக்க கூடாது. ஆனால் இவர் மனசுல அந்த சந்தேகம் உதித்திருக்கிறது, அதற்கு எம்பெருமானும் பதில் சொல்கிறான். இது எதற்காக? இவர் உபாயாந்திர நிஷ்டரா? உபாயாந்திர நிஷ்டர்னா அவன் கேட்கலாம் எனக்கு எப்போ மோட்சம் கொடுக்க போற என்று கேள்வி கேட்கலாம். அதற்கு அவன் பதில் சொல்லலாம். உபாயாந்திர நிஷ்டனுக்கு மோட்சம் எப்பொழுது என்பது சந்தேகம் அவனுக்கு, அதனால அவன் கேட்கலாம். மற்றொன்று அடுத்தபடியா மற்றொன்று சொல்றார்,
உபாயாந்திர பரிகிரகம் பண்ணி அது முடிந்த வடவிலேயோ.
ஆமா, அவன் ஏன் கேட்கிறான்? உபாயாந்தரத்தை பரிகரித்து, அதாவது கர்மஜான பக்தி யோகங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளை செய்து பரிகிரகித்து அந்த உபாயாந்தரங்கள் முடிந்த பிற்பாடு மோட்சமா, அதுக்கு முன்னாலேயா, எப்பொழுது எனக்கு மோட்சம்? உபாயாந்தரங்களை பண்ணி முடிக்கணும், கர்மஜான பக்தி யோகங்களை பண்ணி முடித்தால் உரிய மோட்சம் இல்லையா, அதுக்கு முன்னால உண்டான்னு அவன் கேட்கலாம்.
அன்றியே உபாசனம் சமாபித்தாலும் பிரதீக்ஷந்தே என்று தன்னளவும் பார்த்திருக்க வேண்டும்படியான கர்மாவசானத்திலேயோ என்று சங்கித்து கேட்கிறார் அல்லர்.
இந்த இடத்துல அப்படி கேட்கல, இவர் அந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா உபாயாந்திர நிஷ்டர் இல்லை, உபாயாந்திர நிஷ்டனுக்கு இந்த சந்தேகம் உண்டு. உபாசகன்னு பேரு, 32 உபாசனங்கள் சொல்லியிருக்கு, அதன் மூலமா எம்பெருமானை பெறலாம் என்றெல்லாம் சாஸ்திரம் விவரிக்கிறது. அந்த உபாசனத்தை பண்ணினவன், எம்பெருமானை பெறுவதற்காக உபாசனத்தை பண்ணினவன், அவனுக்கு இந்த சந்தேகம் உண்டாகலாம். அவன் என்ன சந்தேகம் கேட்பான்? அது சொல்றாரு, இப்போ
உபாசனம் சமாபித்தாலும்,
உபாசனம் முடிந்தாலும், உபாசனம் முடிந்தாலும் கூட தான் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணி முடிச்சாச்சு. எம்பா உபாசனம் பண்ணி முடிச்சாச்சு, முடிச்ச பிற்பாடு உபாசனம் பண்ணி முடித்த பிற்பாடு எப்பொழுது மோட்சம்? பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியம் விவாத்தியம் கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியம் விவாத்தியம் பிராயசா பாபகாரித்வாத். அநேகமா எல்லாரும் பாபத்தையே பண்றான். இது ஒரு அழகான ஸ்லோகம், இதிகாச சமுச்சயம் என்பதிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல ஒரு பாகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் பெரிய வாச்சியான் பிள்ளை. இவ்விடத்துல பிரகரணத்திற்கு பொருத்தம், இந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருத்தமாயினால சொல்ற. அநேகம் பேர் இருக்கா, அவன் நிறைய பாபம் பண்றான். பாபம் பண்ணக்கூடிய பாபம் பண்ணிடுற அப்படின்னால மரணம்னு வந்ததுன்னா அவளுக்கு பயமா இருக்கு. மிருத்யு ருத்விஜதே ஜனஹா, மிருத்யுன்னா மரணம், மரணம் வருதுன்னு ஐயோ மரணம் வருதே, மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, நிறைய பாபம் தானே பண்ணியிருக்கோம், பாபம் பண்ணின அப்படின்னாலும் நரகத்தில் போய் நமக்கு தண்டனை கிடைக்கும் போல் இருக்கே, எல்லாம் நிறைய சொல்லியிருக்கே சாஸ்திரம். சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் கூட தைரியமாக குண்டு தைரியமாக எத்தனையோ பாபங்களை எல்லாம் செய்திருக்கோம். என்ன நடக்க போகிறதோ என்ன நடக்க போகிறதோ, மரணம் வந்துடுத்தே இன்னும் கொஞ்சம் காலம் இங்கே இருக்கக்கூடாதா, மரணம் வந்துடுத்தேன்னு வா பயப்படுறேன். மிருத்யு ருத்விஜ தேஜனஹா, ஆனால் செய்ய கிருதகிருத்தியாக, செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவாள்தான் செய்த வேள்வியர் என்ற, செய்த வேள்வியர் என்று அவளுக்கு பெயர் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர்கள். வானமாமலை பதிகத்திலே செய்த வேள்வியர் வையத்தேவரரா என்கிறார். அவளால் பண்ண வேண்டியதெல்லாம் செய்து முடித்தாய்விட்டது, அப்போல தாங்கள் செய்து வேண்டியதை செய்து முடித்து விட்டார்கள். இந்த உபாசனம் பண்ணக்கூடியவர்கள் உபாசகர்கள் எல்லாரும் பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு, ஆனாலும் கூட பண்ணி முடித்த பிற்பாடும் சில காலம் இங்கே இருக்கா, சில காலம் இருக்கும்பொழுதோ எப்பொழுது கிடைக்க போகிறதோ தெரியலையே, எப்பொழுது பரமத்துக்கு போக போகிறோம் தெரியலையேன்னு அவளுக்கு சந்தேகம் ஏற்படும். உபாசகர்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டால் அது பொருத்தமானது, உபாயாந்தர நிஷ்டர்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டால் அது பொருத்தமானது. இந்த இரண்டிலுமே சேர்ந்தவர் அல்லரே இவர். உபாயாந்தர நிஷ்டரா எம்பெருமானார், உபாசகர்களிலே ஒருத்தரா எம்பெருமானார், அல்லவே இவர் பிரபன்னராயிற்றே. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அந்த சந்தேகம் வரலாமா? அந்த சந்தேகத்துக்கு எம்பெருமான் பதில் சொல்லலாமா? இவ்விடத்துல யாவத் சரீர பாதம் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்னு சொல்லிறானே, சரீரபாதம் வரை, சரீரம் விடும் வரை அப்படின்னு சொல்றானே, அது எதனால சொல்கிறான் என்று இவ்விடத்துல கேள்வி.
பிரதீக்ஷந்தே என்று தன்னளவும் பார்த்திருக்க வேண்டும்படியான கர்மாவசானத்திலேயோ என்று சங்கித்து கேட்கிறார் அல்ல.
கர்மாவசான அவள் ரெண்டு பேருக்கும் மோட்சம் எப்போ கிடைக்கிறது அப்படின்னாக்கா, உபாயாந்திர நிஷ்டனுக்கு உபாயம் பூர்த்தியானோ, எந்த ஜென்மத்தில் உபாயமானது முற்று பெறுகிறதோ, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணக்கூடியவனுக்கு இந்த பக்தி யோகம் எப்ப முடியறதோ அப்ப மோட்சம், அதுவரை அவன் காத்துட்டு இருக்கணும். அல்லது உபாசகன் இருக்கானே, உபாசகன் உபாசனை பண்ணி முடித்த பிற்பாடுன்னு கூட அவன் என்ன பண்றான், அந்த கர்மம் பிராரப்த கர்மாவசாரம், எதை எந்த கர்மத்தை அனுபவிப்பதற்காக இவன் பிறந்த அந்த சரீரம் கொண்டிருக்க, பிராரப்த கர்மா, இந்த பிராரப்த கர்மா இருக்க அது முடியணும். பிராரப்த கர்மான்றது இருக்க அது ரொம்ப பெரிச்சு, நிறைய சஞ்சு தண்ணி சேர்த்து வச்சிருக்கோம் கர்மா, புண்ணிய பாபரூபமான கர்மங்கள், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு பிறக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ உபாசகனா இருக்கிறவன் உபாசகம் பண்ண உபாசனை பண்ணிக்கிறான், அவனுக்கு எப்போ மோட்சம்னு கேட்டாக்க அந்த பிராரப்த கர்மம் இருக்க அது முடியணும். இந்த கர்மாவசானத்தில் மோட்சமா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் இந்த இரண்டிலையும் சேர்ந்தவர் அல்ல. அப்படி இருக்கும் பொழுதோ இவர் எதற்காக இப்படி சந்தேகப்பட்டார், அதற்கு எம்பெருமான் எதற்காக யாவத் சரீரபாதம்னு பதில் சொல்கிறான் என்று கேள்வி எழுகிறது இவ்விடத்திலே.
உபாயாந்தரத்தில் அன்வயம் இல்லாமையாலும்,
உபாயாந்தரத்தில் அன்வயம் கிடையாது, மற்ற உபாயங்களிலே இவருக்கு சம்பந்தம் கிடையாது எம்பெருமானாருக்கு.
அதின்றிக்கே ஒழிந்தால் எப்போதோ என்று சம்சயிக்க வேண்டாதே, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று பரமாச்சாரியர் அருளி செய்து வைக்கையாலும்.
அடுத்தபடியா இவருக்கு சந்தேகமே வேண்டியதில்லை, அதுக்கு மேல ஒண்ணு சொல்ற, இவருக்கு இந்த சந்தேகமே வர வேண்டியதில்லை. ஏன், இவர் உபாயாந்தர நிஷ்டர் அல்ல, உபாயாந்தரத்தை அனுட்டித்தவர் அல்ல, அதனால அவருக்கு வரக்கூடிய சந்தேகம் இவருக்கு வரக்கூடாது. அடுத்தபடியாக எம்பெருமானாருடைய சந்தேகத்தை நம்மாழ்வாரே போக்கிட்டு இருக்காரு. முதல்ல அம்மாழ்வார் கேட்டார், எனக்கு எப்பொழுது நீ மோட்சம் கொடுக்க போகிறாய் அப்படின்னு எம்பெருமானை பார்த்து கேட்டார். அவன் என்ன சொல்றான், வாரம் திருக்கண்ணபுரத்துக்கு வாரம் சொல்றேன், அங்க சொல்றேன் அப்படின்னா திருக்கண்ணபுரத்துக்கு ஓடினார் ஆழ்வார். திருக்கண்ணபுரத்திற்கு போனவாறே திருக்கண்ணபுரத்துல தான் சொல்றான் எம்பெருமான், சொல்றான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், இந்த தேகாவசானத்துல மரணம் ஏற்பட்ட அடுத்த க்ஷணம் உமக்கு மோட்சம்தான் என்று அங்கே நிச்சயித்து கொடுத்தான் எம்பெருமான். தேகாவசானே மோட்சம் ஏத்தான் பிற்பாடு எம்பெருமானாருக்கும் தெரிவித்திருக்கிறார் தேவப்பெருமாள் திருக்கட்சி நெம்பு மூலமாக. அவன ஆறு வார்த்தை, இந்த ஆறு வார்த்தையிலே எம்பெருமானாருக்கு ஸ்பஷ்டமா இதை சொல்லியிருக்கார், வெளிப்படையா சொல்லியிருக்கார். இவருக்கு சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் அந்த சந்தேகத்தை தேவப்பெருமாளுடன் வார்த்தை சொல்லும் திருக்கட்சி நம்பி கேட்டு சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்ததாகவும், திருக்கட்சி நம்பி தேவப்பெருமாளுடன் வார்த்தை சொல்லும் பொழுது எம்பெருமானாருக்கு சில சந்தேகம் இருக்கிறது, இந்த சந்தேகத்தை போக்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்க அவர் சோதிவாய் திறந்து ஆறு வார்த்தைகள் பணித்தார் என்பது குரு பரம்பரையிலே காண கிடைக்கிறது. அதுல சொல்றார், அவ்விடத்திலே சொல்றார், தேகாவசாரே மோக்ஷஞ்சா அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதேவச்சா உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே மோக்ஷஞ்சா பூர்ணாச்சாரியம் சமாசிரயா என்று ஆறு வார்த்தைகள் அருளி செய்தார் தேவப்பெருமாள். நான் தான் பரதத்துவம், என்னை காட்டிலும் பெரியவன் கிடையாது, அவரே வாய் திறந்து சொல்லியாச்சு, நான் தான் பெரியவன் அறப்பெரியவன், மலை மேல நின்று சொல்றேன் நான், சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு சொல்றேன், நான் தான் பெரியவன். அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதேவ விசிஷ்டாத்வைத்தம் தான், ஜீவாத்ம பரமாத்ம பேதத்தை சொல்லக்கூடிய விசிஷ்டாத்வைத்த தரிசனம் தான் தரிசனம். தரிசனம் பேத ஏவச்ச அதுதான் மதம், அதுதான் சரியான மதம், வேதாந்த சித்தமான மதம், பரம வைதிக மதம், விசிஷ்டாத்வைத்த மதம் என்று தெரிவிக்கிறான் தேவப்பெருமாள். அடுத்தபடியா சொல்றார், உபாயேஷு பிரபத்தி சாத், உபாயங்களிலே தலை சிறந்தது என்னையே உபாயமாக பெற்று, உபாயேஷு பிரபத்தி சாத், அந்த பிரபன்ன அதிகாரிக்கு அந்திம ஸ்மிருதி கடைசியில அவன் என்னை நினைக்கவே வேண்டாம், அதையும் மேல சொல்ல போறார் இவ்விடத்துல. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் உபாயாந்தர நிஷ்டன் உபாசகன் உனக்கு எல்லாம் கடைசியில மோட்சம் வேணும்ன்ற எண்ணத்தோட உயிரை விட்டானேனால் மோட்சம் கிடைக்கும், வேறு எண்ணம் வந்தது அந்த எண்ணத்துக்கு தகுந்த பிறவி கிடைத்த விடம், மறுபிறவி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உபாயாந்தர நிஷ்டனும் உபாசகனும் சாகும் காலத்திலே பகவானை நினைத்து பகவானே நீயே எனக்கு வேண்டும் மோட்சம் வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இறந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் பிரபன்னாதிகாரிக்கு அது இல்லை, அது மேல சொல்ல போகிறார், இந்த விஷயத்தை அங்கு விவரிக்கிறேன். அடுத்தபடியால் தேகாவசானே மோட்சம், மோட்சம் எப்பொழுது தெரியுமா இவனுக்கு, அந்த உபாயாந்தர நிஷ்டனுக்கும் உபாசகனுக்கும் எப்பொழுது மோட்சம்னு கேட்டா, பிராரப்த கர்மாவசானத்துல ஒருத்தனுக்கு மோட்சம் உபாசகனுக்கு, உபாயாந்தர நிஷ்டனுக்கு உபாயாந்தரம் பூர்த்தியானவாறே மோட்சம் என்று காட்டியிருக்கிறான் எம்பெருமான். ஆனால் பிரபன்னாதிகாரிக்கு இந்த சரீரம் எந்த சரீரத்திலே அவன் எம்பெருமானை உபாயமாக பற்றினானோ உபேயமாக பற்றினானோ நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இருந்தானோ அந்த ஜென்மத்தினுடைய முடிவிலே மோட்சம், தேகாவசானே மோட்சம். கடைசியாச்சனா பூர்ணாச்சாரியம் சமாசிரியா, பூர்ணாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய பெரிய நம்பி, பெரிய நம்பியை நீர் ஆச்சாரியராக வரிப்பீராகான்னு எம்பெருமானாருக்கு கடைசியாக தெரிவித்தான். ஆறு வார்த்தை, அந்த ஆறு வார்த்தையில தேகாவசானே மோட்சம் சொல்லிருக்கான். திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜ பெருமாள் ஆழ்வாருக்கு சொன்ன வார்த்தை தான் அந்த மலையிலே இருந்து சேவப்பெருமாளும் எம்பெருமானாருக்கு சொல்லியிருக்கார். அதேதான் ஸ்ரீரங்கநாதன் மறுபடியும் இவ்விடத்திலே தெரிவித்து உறுதிப்படுத்துகிறான் என்பதுதான் இவ்விடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுதான் சொல்ற தேகாவசானத்திலே மோட்சம், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான். சில பேர்லாம் தப்பா ஒரு ஐதிஹ்யம் சொல்லிட்டு இருந்தா அது சில பேர் காதில் விழுந்திருக்கும், அது கிடையாதுன்றதுக்காக சொல்றேன். இது தப்பான ஐதிஹ்யம். ஆழ்வார் பாசுரத்தில் எப்படி இருந்ததுன்னா மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும்பிரான்னு இருந்ததாகவும், அப்ப சில பேர் எல்லாரும் ஐயோ இந்த பாசுரங்கள்லாம் சேவிச்சுன்னா மரணம் வந்துடும் அப்படின்னு திருவாய்மொழிக்கே மரணப்பாட்டுன்னு பேர் வச்சுட்டானான். மரணப்பாட்டுன்னு பேர் வச்சு திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணக்கூடாது, ஐயோ திருவாய்மொழி அனுசந்தானம்னா மரணம் சம்பவித்து விடும்னு சில பித்துக்குழிகள் பைத்தியங்கள் அவள் எல்லாரும் நினைத்திருந்தாலும் அந்த காலத்தில். அப்புறம் அதை போக்குவதற்காகத்தான் ஆழ்வார் இருக்காரு, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான்னு பாசுரத்தை திருத்தினார்னு தவறாக ஒன்று சொல்லுவார்கள். இது தவறு, இது யார் காதலையாவது விழுந்திருந்தால் அதை அடியோடு மறந்து விடுவது அது கிடையவே கிடையாது. இப்படியெல்லாம் வார்த்தைப்பாடும் கிடையாது, சேரவே சேராது. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான், தேகாவசானே மோட்சம், மரணமான உடனே மோட்சம், இந்த சரீரத்தினுடைய முடிவிலே பிரபன்னாதிகாரிக்கு மோட்சம் என்பதுதான் தேர்ன சாஸ்திரார்த்தம். அதைத்தான் இவ்விடத்திலே பிரஸ்தாபிக்கிறான் எம்பெருமான் என்கிறார்.
இனி இப்பிரசனத்துக்கு கருத்தென்னில்
ஏன் கேட்கிறார், எப்பொழுது எனக்கு உன்னுடைய கைங்கரியம் சித்திக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன அபிப்பிராயம், என்ன அபிப்பிராயத்துடன் கேட்கிறார். இவர் உபாசகரும் அல்லர், உபாயாந்தர நித்தரும் அல்லர். அவா ரெண்டு பேர் இந்த கேள்வி கேட்டா பொருத்தமா இருக்கும். பிரபன்னாதிகாரியார் கூட எம்பெருமானாருக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது, அதற்கு ஏன் எம்பெருமான் பதில் அளிக்கிறான் என்று தெரிவிக்கிறார்.
பிராப்தியத்வரையாலும்,
பிராப்தியத்வரை இப்பொழுதே பெற வேண்டும் என்கிற அவசரம், எம்பெருமானை எப்பொழுது பெறப்போகிறோம், என்னால் யான் உன்னை நீ வந்து கூடுவனே குவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ என்று சம்சாரத்திலே உண்டான சிரமம் இவர்களை அப்படி பேச பண்ணுகிறது. இப்பொழுது அது வைலட்சணம், அது மாத்திரமில்லை, இது மாத்திரமில்லை, இந்த பகவானுடைய கைங்கரியத்தினுடைய வைலட்சண்யம் அது நம்முடைய நெஞ்சிலை விட்டா எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு, என்ன அழகா இருக்கு, பரமபோக்கியமா இருக்கு. அப்படிப்பட்டது எப்பொழுது சித்திக்கப் போயிருது, அது துடிப்பு ஏற்படுகிறது, இப்பொழுதே பெற வேண்டும் என்று துடிப்பு ஏற்படுகிறது. அதைத்தான் திருப்பாவிலே பார்க்கிறோம். வெளியில இருக்கக்கூடிய பெண்கள், எழுப்பக்கூடிய பெண்கள், கோபிகைகள் அவசரப்படுறார். ஏன், இந்த எம்பெருமானுடைய வைலட்சணே உங்க நெஞ்சில படல, அதான் உள்ள படுத்துருக்க, படுத்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகளை பார்த்து இவர்கள் பழியிடுகிறார்கள். என்ன பழியிடுறார், இந்த எம்பெருமானுடைய வைலட்சண்யம், கண்ணபிரானுடைய வைலட்சண்யம், அவனோடு கூடி அனுபவிக்கும் அனுபவத்தினுடைய பெருமை உங்கள் நெஞ்சிலே பட்டால் உறங்க விறகுண்டோ, உறங்கிறதுக்கு எங்கேயாவது யோகியதை உண்டோ, வறக்கம் வரவே வராது. எப்படி தூங்குறீர்கள் நீங்கள் எல்லாரும், வைலட்சண்யம் உங்க நெஞ்சில படலை. நாம கேவலம் எம்பெருமானை பற்றி விட்டோம், பற்றினுடையினாலே மார்பிலே கை வைத்து உறங்கலாம், இனி எல்லாம் அவன் செய்வான் என்று இருப்பதிருக்கிறதே. கேவலம் தொமேவோ உபாய பூத்தோமேவா என்கிற வார்த்தையா விசுவித்திருப்பதே, துறை ஏற்பட வேண்டாமோ, துறை ஏற்படவில்லை என்றால் சேதனனை சைத்தன்யமின்றிக்கே ஒழியும் இருக்க, சைத்தன்யமே கிடையாது. சைத்தன்யம் இருந்து ஞானம் இருந்துன்னு என்ன பண்ணும், ஒரு விஷயத்தினுடைய வைலட்சண்யம் நெஞ்சில படுறோம், அதுக்குத்தான் ஞானம். உயர்ந்த விஷயம் இப்பொழுதே பெற வேண்டும், துடிக்க வேண்டாமோ, அந்த துடிப்பு இல்லாமல் போனால் அந்த விஷய வைலட்சண்யம் நெஞ்சிலே படவில்லை என்பதுதான் வெளியிலே இருக்கக்கூடியவருடைய சித்தாந்தம். உள்ளே இருக்கிறவள்ளாராம் சரிதான் நான் பண்ணுவன் என்று உபாயத்திலே அத்தியவசாயம் அவர்களுக்கு, ஆனால் இவர்களுக்கு உபேயத்திலே துறை, உபேயத்திலே துறை இருந்த விடத்திலே இருக்க ஒட்டாது, உபாயத்தில் நீட்டை இருந்த விடத்திலிருந்து புறப்பட ஒட்டாதுன்னு காட்டியிருக்கிறார். விடத்துல எல்லாம் நாம் நெஞ்சிலே கொள்ள வேண்டும் உயர்ந்த அர்த்தங்கள், பரம ரகசியார்த்தத்தை கோதையானவள் தம்முடைய திருப்பாவையிலே வெளியிட்டாள். அதனாலதான் பரம ரகசியார்த்தம் அது, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதமிழ் ஐயந்து ஐந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று கொண்டாடினார்கள் நம்முடைய பூர்வர்கள். வேதாந்த சாரமாக இருக்கக்கூடியது, ஐந்து வயதிலே ஒரு சிறுமி பேசின பேச்சு, அஞ்சு வயசுல திருப்பாவை சொல்லியிருக்கேன். நாம 50 வயசானாலும் அவள் சொன்னா திருப்பாவை கத்துக்க மாட்டேன்றோம், அவள் அஞ்சு வயசுல சொல்லியிருக்கா. அஞ்சு வயசுலேயே சொன்ன வார்த்தையானது வேதாந்த விழுப்பொருளின் சாரமாக வந்து விழுந்ததுன்னு அனந்தாழ்வார் என்கிற ஆச்சாரியர் அதை நினைத்து ஆச்சரியப்படுகிறான். எவ்வளவு உயர்ந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார். ஸ்ருதிசத சிர சித்தம் அத்தியாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சிரஜினிகளித்தம் வியாபராத்கிருத்தே கோதா தஸ்தே நமமிதமிதம் பூயே வாஸ்து பூயஹா என்கிறார் ஸ்ரீ பராசரபட்டர். நம்முடைய ஸ்தோத்திர முதல்ல தனி அந்த ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் தனியன்ல அதை அனுசந்தானம் பண்ணுகிறார் என்பதை இங்க இடத்திலே குறிக்கொள்ளத்தக்கது.
பிராப்தியத்வரையாலும் காலம் நெடுகி தோற்றுகையாலும்
காலம் ரொம்ப ரொம்ப நெடுவச்சு சின்னதா இருந்தாலும் கூட ரொம்ப நெடுகி தோற்று ரொம்ப தூரமா தோற்று காலம் இருக்க எங்கோ எத்தனை காலம் அத்தனை காலமா அப்படின்னு நினைக்கிறான். சில பேருக்கெல்லாம் ஊருக்கு வரணும்னு இருக்கும், ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி வந்துருவான், என்னென்ன அந்த அடுத்த ஸ்டேஷன் அவன் ஊர்னு இருக்கும், ஆனா அந்த ஸ்டேஷன் முன் ஸ்டேஷன்லேருந்து இவப்பா எவ்வளோ நாழியாருது எவ்வளோ நாழியாரு இன்னும் வரமாட்டேன்றதே அப்படின்னு நினைப்பார். காலம் குறைவா இருந்தாலும் கூட நீ என்ன தோன்றது பிராப்பிய துறையினாலேயும் காலம் ரொம்ப பெருசா தோன்றுகிறது. அந்த பிராப்பிய வஸ்துவனுடைய வைலட்சண்யம் நெஞ்சிலே படுகிற அப்படின்னாலே ஆகையினாலே இவ்விடத்தை இவருக்கு சொல்லுது எப்போ கிடைக்க போறது எப்போ கிடைக்க போறது அப்படின்னு இவர் கேட்கிறார். பெருமாள் தெரிவித்திருக்கிறார், தேவ பெருமாள் தெரிவித்த பிற்பாடு சந்தேகமா இருந்தாலும் அதெல்லாம் மறந்து போறது மறந்து போய் ஐயோ எப்போ அடைய போறோம் எப்போ அடைய போறோம் அப்படின்னு அந்த விஷய வைலட்சண்யம் படுத்தக்கூடிய பாடு. இப்படி அது படுத்தாமல் போனால் அவ்விடயத்திற்கு ஒரு நமஸ்காரம் இறைனுடன் விரைவாழ்ந்தார். இப்படி படுத்தணும் அது அந்த விஷயம் இருக்கே பகவத் விஷயம் இப்படி படுத்தணும். அப்படி படுத்தினால்தான் அவருடைய வைலட்சண்யம் கிடைக்க போறதுன்னு தெரியும். இருந்தாலும் துடிக்கிறான் இவன். ஆகையினாலே இவ்விடத்துல நமக்கு எப்போ கிடைக்க போறது சுவாமி, அது இந்த கைங்கரிய எப்பொழுது கிடைக்கப் போகிறதுன்னு இவருக்கு தோன்றுகிறது. அதற்கு பதில் சொல்கிறான் அடுத்தபடியான்னு அற்புதமாக சமாதானம் அருளி செய்கிறார். உபாயாந்திர நிஷ்டரும் அல்லர், உபாசகரும் அல்ல, அவர்கள் கேள்வி கேட்டால் அது பொருத்தமாக இருக்கும். பிரபன்னாதிகாரியாக இருக்கக்கூடிய இவருக்கு ஏன் அந்த சந்தேகம் வந்ததுன்னு விஷய வைலட்சண்யம் நெஞ்சலப்படுறது, அது பெறணும் இப்பொழுதே பெறணும்னு துடிப்பு ஏற்படுகிறது. இந்த துறை உபயத்திரை உண்டான துறை ரொம்ப காலம் என்னமோ ரொம்ப நெடி இத்தனை காலம் போயாச்சு. ஜீவாத்மாவை எடுத்துனோன்னா நமக்கு எத்தனை காலம் கீழே கழிந்த காலத்தை பார்ப்போமே ஆனால் ரொம்ப காலம் கழிந்து விட்டோம். ஆத்மாவும் நித்தியம் காலமும் அனாதி, எவ்வளவு காலம் இந்த எம்பெருமானை அனுபவிக்காமல் போயிட்டோம். அப்படி அனுபவிக்காமல் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஜானம் ஏற்பட்டோன்னே எப்போ கிடைக்க போகிறது எப்போ கிடைக்க போகிறதுன்றோம். இப்போ கிடைக்க போகிற காலம் ரொம்ப குறைவு தான் இந்த சரீரத்தினுடைய முடிவில் கிடைக்க போகிறது. ஆனாலும் கூட அது பெரிய காலமாக தோன்றுகிறது. காரணம் அந்த விஷயத்தை அடையதற்காக உண்டான துறை, அந்த துறையினாலே இது ஏற்படுகிறதுன்னு காட்டுறேன்.
பரிகிரகித்த உபாயம் விடம்ப சகம் அல்லாமையாலுமாக கேட்க வேண்டி வரும்.
அடுத்தபடியாக ஒன்று சொல்கிறார், அடுத்த மூன்றாவது காரணம் சொல்கிறார். எதை பரிகிரகித்தார் உபாயமாக? எம்பெருமானை உபாயமாக பரிகிரகித்தார். எம்பெருமானே நீயே உபாயமாக ஆக வேணும், உன்னை பெறுவதற்கு உன்னை தவிர வேறு எதுவுமே எனக்கு உபாயம் அல்ல, உன்னையே விசுவசித்திருக்கிறேன். துவமேவ உபாய பூதோமே வா, நீயே எனக்கு உபாயம் அப்படின்னு சொன்ன விற்பாடு. மற்ற உபாயங்கள் போல அவளெல்லாம் விளம்ப பலப்பிரதம், ரொம்ப காலம் கழித்து தான் பலத்தை கொடுக்கும். கர்மஜான பக்தி யோகங்கள்லாம் நல்ல பக்குவமான பிற்பாடு, அப்பொழுதுதான் பலன் கொடுக்கும். உபாசகனுக்கு உபாசனை முடிஞ்சு பிராரப்த சரீராவசானத்தில் அவனுக்கு மோட்சம். ஆனால் இவாளுக்கு அப்படி இல்லை, உடனே கொடுக்குறான் எம்பெருமான். விளம்ப பலப்பிரதம் இல்லை, ரொம்ப நாழி கழிச்சு இல்லை, அதுபோல் ரொம்ப சிரமப்பட்டு பெற வேண்டியதில்லை, காயக்லேஷம் கிடையாது. இதுக்குண்டான பெருமை மற்றவர்களுக்கு கிடையாது. எம்பெருமானாகிற உபாயத்துக்கு உண்டான பெருமை மற்ற உபாயங்களுக்கும் உபாசனைக்கும் கிடையவே கிடையாது. அவளுக்கெல்லாம் காலம் எல்லாம் நம்ம பண்ணுறது கொஞ்சம் கிடைக்கும் உள்ளத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மருந்துகளை எடுத்துக்குவோம், சில மருந்துகள் இருக்கு, இந்த மருந்து என்ன பண்ணுறோம் ரொம்ப கொஞ்சம் காலம் கழித்து தான் அது பலன் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறேன். அதுவும் லோகத்தில் நாம் பார்க்கிறோம். ரெண்டு மருந்துகளை பாரு, அலோபதின்னு ஒரு மருந்தை பார்க்குறோம், அதே போல் ஹோமியோபதின்னு பார்க்குறோம். இந்த ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா உடனே பலன் கிடைக்காது, சாப்பிட்டுட்டே இருக்கணும், ரொம்ப நாள் சாப்பிடணும், சாப்பிட்டா தான் அது கிடைக்கும். ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வேறு இந்த வியாதி போய் இந்த வியாதிக்கு வேறு விதமான ஒன்று வரும் அப்படின்றது, தலைவலி போய் திருகுவலி வருதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது போக்கும், ரொம்ப காலமாகும், சிறகால சாத்தியம் அப்படின்னு தோன்றியது. இந்த சிறகால சாத்தியமானாலும் இதில் தோஷம் இல்லைன்னு சில பேர் பத்துகிறோம், அது இருக்கட்டும். ஆனால் அனுபதி என்னென்ன ரொம்ப சீக்கிரம் பத்துறோம், அது உடனே காரியம் செய்யலைன்னு நம்ம என்ன சொல்கிறோம், சாப்பிட்டாச்சே இவ்வளோ மருந்து சாப்பிட்டாச்சே, இந்த கோர்ஸ்ன்னு ஒன்று கொடுத்தாரு, அந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சே, ஆனாலும் சரியாகலையேன்னு துடிக்கிறோம் அல்லவா. அதே போலத்தான் வெங்கடாஜலபதியை பற்றியும் கூட இது நடக்கலையேன்னு நமக்கு தோன்றுகிறது. ஆக எம்பெருமானாகிற உபாயம் இருக்க இந்த அரபதியை போலன்னு வச்சுக்கிறது. சீக்கிரமாக எம்பெருமான் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவனை பற்றியும் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்கிற எண்ணம் வருகிறது. அதனாலதான் அவசரப்பட்டு கேட்கிறார் விடத்திலேன்னு சமாதானம் சொல்றார். இது விளம்பிய பரப்பிரதமல்ல, ஆசுகாரி, உடனே பண்ணக்கூடியது, சீக்கிரமா பண்ணக்கூடியது, அப்படிப்பட்டது. இந்த மருந்துக்கு சுபாவம் என்னன்னாக்க, கிருப்பாவில சொல்றார், இந்த மருந்து இருக்க எம்பெருமானார மருந்து, மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு. மருந்துக்கு என்ன விசேஷம்னா, இந்த மருந்தை சாப்பிட்டா உடனே அப்பொழுதே குடித்து அப்பொழுதே உண்டு அப்பொழுதே நன்றாக அணிகலன்கள் அணிந்து நன்றாக இருக்கலாம், அப்படிப்பட்ட மருந்து எம்பெருமானாகிற மருந்து. எதுக்கு மருந்து? பிறவி என்னும் நோய்க்கு மருந்து, பிறவி என்னும் நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆனிறைமைக்க நீ போதி அருமருந்தாவ சரியா. இந்த அந்த மருந்து இருக்கே, அதுக்கு என்ன பெருமைன்னு கேட்டாங்க. இந்த மருந்தை நாம உட்கொண்டோமேனால், அதாவது எம்பெருமானாகிற உபாயத்தை நாம் பற்றுவோமே ஆனால் என்ன ஏற்படும்னா, ஆசுக்காரி, உடனே காரியம் செய்யக்கூடியதே இது, தவறவே தவறாது, காரியம் செய்தே தீரும், சீக்கிரமாக செய்யும், அப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து புஜித்தோன்னா வியாதி போறது, அடுத்த நிமிஷம் மருந்தை சாப்பிட்டுட்டு உடனே குளிக்கலாம், உடனே புஜிக்கலாம்னா அது எவ்வளவு உயர்ந்த மருந்து. அதுபோல இருக்கக்கூடிய மருந்து தான் எம்பெருமானாகிற மருந்து என்று காட்டுகிறார்.
நமக்கு ருச்சியும் உண்டா இருந்தது,
நமக்கு ருச்சியும் இருக்கு, அதுக்கு மேல இல்ல, நமக்கு வேணும்ன்ற ஆசையும் இருக்கு, அதுவும் வேணுமோ இல்லையோ, அதனால அதுவும் இருக்கிறது. அப்படி இருக்க ஏன் இன்னும் நமக்கு எத்தனை காலம் கழித்து இது கிடைக்கும்னு அவருக்கு தோன்றியது சந்தேகம். அதற்கு சமாதானம் சொல்லுகிறான்,
ஸ்வீகரித்த உபாயமும் கண்ணடிபட்டிருந்தால் இனி இவ்விருப்புக்கு அடி அவன் நினைவாம் அத்தனையாகையாலே அவனையே நிர்பந்தித்து கேட்கிறார்.
அதனால கேட்கிறார், ஸ்வீகரித்த உபாயம் இருக்க
கண்ணடிபட்டிருந்தது,
கண்ணடிபட்டிருந்தது, ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது, மற்ற உபாயங்களுக்கு உண்டான தோஷம் இதற்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நமக்கு கிடைக்கலை என்று எண்ணுகிறார் இவர். எண்ணி அவனையே நிர்பந்தித்து கேட்கிறார், நீ சொல்லுப்ப, எப்பொழுது எனக்கு உன்னுடைய கைங்கரியத்தை கொடுக்க போகிறாய்னு கேட்கிறார்.
அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார், யாவத் சரீரபாதம்.
அதற்கு உத்தரம் பதில் சொல்கிறார் இவ்விடத்துல, யாவத் சரீரபாதம், உன்னுடைய சரீரம் விழும் வரை, அறிஞ்ச சரீரம் விழுந்தால் அடுத்த கணத்திலே உமக்கு இந்த கைங்கரியம் சித்திக்கும்னு தெரிவிக்கிறார். இந்த கைங்கரியம் சித்திப்பது எப்பொழுதோ என்பதோட இப்போ இன்றைய தினம் நிறுத்துவோம். மேலே அடுத்த வாரம் தொடர்ந்து இதே சமயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ISTஇந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 5:30 PM அவ்விடத்திலே அதற்கு அனுகுணமாக எல்லோரும் எழுந்து இதை கேட்கும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.